ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரிக்கும் ஜபத்தை கேட்டு வரலாம். எல்லா விதமான நன்மையில் காம ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுறதுக்காம ஸ்தோத்திரிக்கும். எங்களுக்கு அருளின வாக்குத்தத்தங்களுக்காம ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. எங்கள் விடுதலையோடு ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காம ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. பாதுகாப்பு வானத்தையும் பூமியும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மாலையின குளிர்ச்சியான வேலையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சி தேடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் ஆண்டவரே. அந்த மாலை வேலையிலே நீர் ஆதாமோடும் ஏவாளோடும் ஐக்கியப்பட்டீர், அவளோடு சம்பாஷித்தீர் கர்த்தாவே. இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் காணப்படட்டும். எங்களோடு கூட நீர் அசைவாடுவீராக, எங்களோடு கூட நீர் ஐக்கியப்பட்டு கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க கிருபை தாரும். நீர் ஆண்டவரே என்ன வார்த்தையை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை தாரும் கர்த்தாவே. பேசுகிற அடியனை மறந்து நீர் பேசும் கர்த்தாவே. நாங்கள் கேட்கிற வார்த்தை அது எங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படட்டும். ஆவிக்குரிய ஜீவத்திலே நாங்கள் வளரத்தக்கதாகவும் உமக்கு பிரியமான ஒரு ஜீவத்தை ஜீவிப்பதற்கு கர்த்தாவே இந்த வார்த்தையை கொண்டு எங்களை நீர் வழி நடத்துவீராக. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களை நீர் ஆண்டு வழி நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். உடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தை ஜெயம் இருக்கிறது. நீர் ஆண்டவரே ப்ராமிஸ் பண்ணியிருக்க எல்லா வார்த்தையும் கர்த்தாவே எங்களுக்கு அது எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவேற எங்கள் அதை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து சாட்சி சொல்லும்படியாக நீர் எங்கள் ஒவ்வொரு வகையிலும் பெரிய காரியங்களை செய்தரலாம் கர்த்தாவே. கேட்கிற வார்த்தை ஆண்டவர் அது ஆண்டவரே ஒவ்வொருக்கும் அது பிரயோஜனமாய் காணப்படட்டும். ஆன்லைன் மூலமாக கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை தடை இல்லாமல் செல்லட்டும் கர்த்தாவே. இந்த ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் உம்முடைய நாமத்தினாலே கண்டு கட்டுகிறோம் கர்த்தாவே. தாமதித்துக் கொண்டு துரிதமாக மத்தியிலே கூட்டி சேர்த்தலும் பிரசனம் தொடக்கம் முதல் முடிவு வரை காணப்படட்டும். வந்தது நல்லது என்று உணர கிருபை தாரும். எல்லாவற்றையும் எல்லா துதிகின மகிமையும் அமைக்க செலுத்துகிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தியானிக்க போற செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க்கு 16:14 முதல் 20 வரை. மார்க் சாப்டர் 16:14-20.
அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உழ்த்தெந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிய சிறுமையில் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென்.
நம்ம தியானிக்க போற செய்தின் தலைப்பு கன்ஃபர்மேஷன் ஆஃப் த கமிஷன். கன்ஃபர்மேஷன் ஆஃப் த கமிஷன், ஊழியத்தை உறுதிப்படுத்துதல். இந்த 20 அந்த பின்பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவர் ஒரு கமிஷன் கொடுக்கும் பொழுது, கமிஷன் என்றால் அது ஊழியம், ஒரு பொறுப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. ஒரு மனுஷனை அவர் தெரிந்து கொண்டு அந்த தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும், ஒரு ஊழியம் கொடுக்கப்படுகிறது. அவருடைய வசனத்தை அங்கே சொல்லும் பொழுது அதை கர்த்தர் உறுதிப்படுத்த கடமை பெற்றிருக்கிறார். All that he sent out on commission would bear the confirmation. அவர் அனுப்புகிற எல்லா காரியமும், எந்த காரியத்துக்காக ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாரோ அவருடைய வார்த்தையை அனுப்பும் பொழுது அது வந்து அந்த கன்ஃபர்மேஷனே அது உடையதாக இருக்கிறது. அது நிச்சயமாக நிறைவேறும். அதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அது நிறைவேறுதல் தான் அது உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அங்கே அடையாளங்களினாலே அங்கே உறுதிப்படுத்துகிறார். அவங்க எங்கெல்லாம் சொல்கிறாங்க, அந்த வார்த்தை சொல்லுகிற இடமெல்லாம் அந்த சயின்ஸ் அவங்கள பின்தொடர்ந்து வருகிறது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை அழைக்கும் பொழுது அந்த மனுஷன் எங்கெல்லாம் வார்த்தையை கொண்டு போய் போதிக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து அந்த சயின்ஸ் அங்கே ஃபாலோ பண்ணுகிறது. அவர்களை விசுவாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை வரும் பொழுது அந்த பிலீஃப் வருகிறோம், விசுவாசிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஜனம் மாத்திரம் அதை விசுவாசிக்கிறார்கள். அவங்க விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? பல அடையாளங்கள் நடக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாவது கொடுத்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாமே அவர் செய்தார், அற்புதங்களை அவர் செய்தார். அவர் வியாதியஸ்தர் மேலே கைகளை வைக்கும் பொழுது அவர்களுக்கு அங்கே சொஸ்தமானது, பிசாசுகள் அவரை பார்க்க கண்டு அஞ்சி நடுங்கியது. அது எல்லாமே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது பிசாசு அங்கே பயந்து நடுங்கியது. அவரில் வந்து அதை விட்டு ஓடி போனோம். அப்படியாக வந்து கர்த்தர் அதிக அற்புதங்களை செய்தார். அதே காரியத்தை நீங்களும் செய்ய முடியும் என்று கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க எங்கெல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்களோ, அவங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது அவங்களோட கூட அந்த கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கிறார். அந்த கிரியைகள்னாலே வந்து அங்கே வந்து அங்கே அதை அடையாளமாக அந்த அடையாளங்களில் அங்கே கர்த்தர் நடப்பித்து அதை உறுதிப்படுத்துகிறார். அவருடைய வசனத்தை போதிக்கும் பொழுது அங்கே சயின்ஸ் அங்கே ஒண்டர்ஸ் நடக்கிறாங்க, மிராக்கிள்ஸ் வருகிறது. கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார். தி சயின்ஸ் ஷால் ஃபாலோ தெம் தட் பிலீவ். அது விசுவாசிக்கிறவர்களுக்கு வந்து அந்த சயின்ஸ் ஒண்டர்ஸ் அது வந்து அவங்கள ஃபாலோ பண்ணும் என்று சொல்லப்படுது. கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியினாலே ஒரு மனுஷன் வழி நடத்தப்படும் பொழுது அவன் அந்த வார்த்தையை போதிக்கிறான். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் வந்து என்ன செய்வார், ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங்காக இருக்க வேண்டும். ஒரு ப்ரீச்சர் வந்து அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் உடையவராக இருக்க வேண்டும். அப்படியாக வந்து அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங்கோட வார்த்தையை ப்ரீச் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை என்ன செய்கிறார், அங்கே வந்து சயின்ஸை கொண்டு பண்ணுகிறார், அங்கே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதே மட்டும் இல்லாமல் நம்ம வார்த்தையை வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வார்த்தையில் உள்ள அந்த வெளிப்படுத்தல் வெளிப்பாடு நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு பரிசுத்த ஆவி தான் உதவியாக இருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் இன்செல்ஃப் டேக்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் இஸ் டு த பீப்புள். அது கர்த்தர் வந்து அந்த பரிசுத்த ஆவி தான் வந்து அதை நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறது. ஒரு ப்ரீச்சர் அதை வந்து எவ்வளோ டீட்டெயிலாக வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாலுமே வந்து அது வந்து பர்சனலாக நமக்கு ரிவீல் பண்ணப்படும்னா அந்த ஹோலி ஸ்பிரிட் வேணும். பரிசுத்த ஆவியானவர் தான் அதை நமக்கு பர்சனலாக ரிவீல் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நம்ம வந்து இந்த பர்சனல் ரெவலேஷன் வேணும். அது இல்லாமல் இன்னைக்கு அநேகர் என்னென்னு சொல்லுகிறாங்க, நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது வந்து அது ராங் கன்செப்ஷனாக இருக்கிறது. இன்னும் அநேகர் வந்து தங்களை வந்து போதகர்களாக அவங்க தங்களை போதகர்களாக மாற்றிக்கொண்டு அவங்க வந்து மற்றவர்களுக்கு வார்த்தையை சொல்லும் பொழுது அது எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நோ மேன் ஹேஸ் அ ரைட் டு ப்ரீச் த காஸ்பல் வித்தவுட் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். பரிசுத்தாவி இல்லாமல் எந்த மனுஷனும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது. அந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் அந்த ஹோலி ஸ்பிரிட் வரும் பொழுது அந்த ஒரு மனுஷனை அது மாற்றுகிறது. ஒரு ப்ரீச்சருக்குள்ளே வந்து அங்கே ப்ரீச்சராக கத்துற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டால் அங்கே பரிசுத்தாவி வரும் பொழுது அவனுடைய ஜீவியம் அங்கே மாறுகிறது. அவன் வந்து வார்த்தையை ப்ரீச் பண்ணும் பொழுது ஒரு அனாயிண்டட் ப்ரீச்சர் வார்த்தையை ப்ரீச் பண்ணும் பொழுது அதை வந்து தெளிவாக ப்ரீச் பண்ண, அதை வந்து எந்த விதமான அந்த கான்ட்ரரியான காரியங்கள் இராதபடிக்கு உள்ளதை உள்ளது என்று அதை ப்ரீச் பண்ணுகிறார். வார்த்தையில் இருக்க அந்த ரெவலேஷனை உடையவராக இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நம்ம வந்து வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தாவியானவர் தான் அந்த வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகர் வந்து பரிசுத்தாவி பெறாமல் தங்களை போதவர்களாக வந்து அறிவிக்கும் பொழுது அதனால் என்ன நடக்கிறது, அதிகமான குழப்பங்கள் வருகிறது. கள்ளர்கள் எங்கெங்கும் பரவி கர்த்தருடைய வார்த்தையை புரட்டு வரலும் சொன்னபடி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கள்ள போதகர்கள் கள்ள தீக்கதரிசிகள் அநேக பேர் எழும்பி இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை வந்து குழப்பி போட்டிருக்காங்க. அதனால இன்னைக்கு வார்த்தையில் அநேக குழப்பங்கள் இருக்கு. புது புது டாக்டரின்ஸ் உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து மெசேஜில் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பலவிதமான குழப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது அநேகர் வந்து அந்த வார்த்தையில் உள்ள வெளிப்பாட்டை வந்து அறியாதபடிக்கு இன்னைக்கு குழப்பம் அடைந்திருக்காங்க. எது சரியான வந்து வார்த்தை, எங்கே ப்ராப்பர் ரெவலேஷன் இருக்கிறது, எங்கே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இருக்கிறது என்பதை அவங்க அறிந்து கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு அநேகர் தங்களுடைய சொந்த கருத்துக்களை கொண்டு பிரசங்கிக்கும் பொழுது அது வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் வந்து ஒரு பரிசுத்தாவி பெற்ற ஒரு மனுஷன் அந்த ஹோலி கோஸ்ட் அனாயிண்டிங்கில் அவர் ப்ரீச் பண்ணும் பொழுது அந்த வேர்ட் ஆஃப் காடை வந்து அங்கே ப்ரீச் பண்ணும் பொழுது அது அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுறது. அந்த வார்த்தை அங்கே கிரியை செய்கிறதை பார்க்குறோம். அது வெளிப்படுகிறது. அங்கே வந்து அற்புத அடையாளங்களை கத்தர் கொண்டு அந்த ஊழியத்தை உறுதிப்படுத்துகிறார். அங்க அநேக அற்புத அடையாளங்களுக்கு அந்த ஊழியம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறது. அதுக்கு மேலும் மேலும் குறுகி போகாதபடிக்கு அது எல்லா காரியங்கள் வந்து எதிராக இருந்தாலும் அதன் மத்தியில் அந்த ஊழியத்தை கர்த்தர் வந்து அங்கே வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்கிறார். அங்கே வந்து எங்கே எலெக்டட் சோல்ஸ் இருக்கிறதோ அந்த எலெக்டட் சோல்ஸ் எல்லாம் அந்த இடத்தை நோக்கி வர்றாங்க. அப்படியாக வந்து அந்த ஒரு அனாயின்ட் ப்ரீச்சரை வந்து கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். எப்படி உறுதிப்படுத்துகிறார்? அந்த வார்த்தை அங்கே கலப்படம் இல்லாமல் போதிக்கப்படுது. அங்கே உள்ள ஜனங்களுக்கு அந்த டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் அங்கே இல்லை, பலவிதமான குழப்பத்தின் மத்தியிலே அவங்க இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை அங்கே தெளிவாக போதிக்கப்படுகிறது. அந்த எலெக்டட் சோல்ஸ் அதை தான் விரும்புகிறாங்க. அங்கே வரும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவங்க காண முடிகிறது. கர்த்தர் தான் இந்த காரியத்தை செய்தார். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல வந்தனால எனக்கு இந்த ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் கிடைத்தது என்று அநேகர் வந்து அதை வந்து அறிக்கை செய்யும்படியாக அவருடைய ஜீவியத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை வந்து அது எல்லாமே இன்ஸ்பயர்டாக இருக்கிற பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் வந்து பரிசுத்தாவியினுடைய ஏவுதலினால் இது எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா பரிசுத்தவான்கள் அதை எழுதும் பொழுது தங்களுடைய சொந்த கருத்தாக அதை எழுதவில்லை. அதை அவர்கள் எழுதும் பொழுது பரிசுத்தாவியினாலே அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதனால் வந்து பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா ப்ராமிஸ், கர்த்தர் அநேக ப்ராமிசஸை கொடுத்துருக்கிறார். எல்லா ப்ராமிஸ் பின்னாடியும் அங்கே என்ன இருக்கிறது என்றால் ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறது. The Holy Spirit is behind the word. அந்த வார்த்தைக்கு பின்னாக பரிசுத்தாவி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யுது? அந்த வார்த்தையை அது உயிர்ப்பிக்க செய்கிறது. ஆமென். அது நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைவேறுதலை காண முடியும். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, அநேக ஜனங்கள் எப்படியாக இருக்கிறாங்களா, தங்களை வந்து ஒரு டினாமினேஷனல் ப்ரீச்சராக அவங்க அறிவிக்கும் பொழுது அவங்க டினாமினேஷனல் கிரெடென்ஷியல் உடையவர்களாக இருக்காங்க. அந்த டாக்மாஸ் அண்ட் கிரீட்ஸ் உடையவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார், அவங்களும் வந்து கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார், கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார், நாங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறோம், நாங்களும் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி நாம் வந்து அதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும்? கர்த்தர் ஒரு மனுஷனை உண்மையிலே அழைத்திருப்பார் என்றால் when he sends a man the signs shall follow them that believe. அந்த சைன்ஸ் அங்கே வரணும். அந்த ஊழியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்த வேண்டும். ஆனால் இவங்க அந்த டினாமினேஷனல் ப்ரீச்சர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களையும் வந்து கர்த்தர் தான் அழைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி அவங்கள சோதித்து பார்க்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சோதித்து பார்க்க வேண்டும். யூ டெஸ்ட் தம் பை த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அதை தான் வந்து அதை கொண்டு நம்ம அவங்கள சோதித்து பார்க்கும் பொழுது அவங்களோட ப்ரீச்சிங்கும் கர்த்தருடைய வார்த்தை வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்கிறது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருந்தால் அவங்க உண்மையிலே கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம வந்து இந்த கடைசி கால தூதன் சௌரன் வில்லியம் மேரியன் பிரன்ஹாம், அவரை கர்த்தர் அழைத்தார், அவரை வந்து அவருடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தினார், அவர் அநேக பிரசங்கங்களை பண்ணியிருக்கார். இன்றைக்கி நம்ம வந்து அவர் செவன்த் ஏஞ்சலாக நம்ம எப்படி பிலீவ் பண்ணுகிறோம். அவர் ஏழாம் சபை காலத்தின் தூதன், இந்த காலத்துக்குரிய அவர் வந்து மெசஞ்சர் என்பதை நம்ம எப்படி அதை வந்து உறுதிப்படுத்துகிறோம். அந்த ஊழியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். நாம் எப்படி அதை தெரிந்து கொள்வோம்? வேர்டை கொண்டு நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். வார்த்தையை பார்க்கும் பொழுது பைபிளை பார்க்குறோம், அவர் என்ன ப்ரீச் பண்ணியிருக்கார் அதை பைபிளோட மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அது 100% பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது. ஆமென். அதனால தான் நம்ம வந்து அவரை வந்து அவர் தான் வந்து இந்த காலத்துக்குரிய தூதன் என்ற அதை நம்ம அறிந்து கொண்டிருக்கோம். அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கிறது. அநேகர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் ஒரு மனுஷனை பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா பரிசுத்தவான்களும் மனுஷர்கள் தான். அங்கே ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக வந்து பரிசுத்தவான்களுக்கும் பவுல் இருக்கிற பவுலில் வந்து அவர் பெரிய ஊழியத்தை செய்தார். அவரும் வந்து ஹியூமன் தான். அவரை வந்து ஜனங்கள் ஏன் ஃபாலோ பண்ணாங்க? ஏன்னா அவர் மேலே வந்து ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இருந்தது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். கர்த்தர் அவருக்கு ஒரு கமிஷனை கொடுத்துருந்தார். அந்த கமிஷனை அவர் அங்கே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். அப்படியா ஒரு மனுஷனை வந்து அந்த கமிஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த கமிஷனை வந்து கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது தான் அந்த மனுஷன் உண்மையிலேயே வந்து கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். அப்படியாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வந்து அது என்றைக்குமே அது மாறாததாக இருக்கிறது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று சொல்லும் பொழுது நாம் இன்றைக்கி அந்த வார்த்தையை கொண்டு தான் சோதித்து பார்க்குறோம். அந்த வார்த்தையை நம்ம வந்து கிளைம் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாம காண முடிகிறது. அந்த வார்த்தையை நாம வந்து அதை ஏற்றுக்கொண்ட பின்புதான் நாம வந்து ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங்கை பெறுகிறோம். அந்த வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் வந்து எனக்கு பரிசுத்தாவி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது வந்து அது கான்ட்ரரியா இருக்குது. இன்னைக்கு இந்த வார்த்தையை ஜனங்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. In the word of God, இது வந்து truly inspired word ஆ இருக்கிறது. இந்த மெசேஜ் வந்து truly inspired ஆ இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே இது உறுதி செய்யப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. இந்த end time message, இந்த காலத்துக்குரிய செய்தியை கர்த்தர் அனுப்பி இருக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம மற்றவர்களிடத்திலே ஷேர் பண்ணும் பொழுது அவங்க அதை டினை பண்றாங்க. டினை பண்றாங்க. ஆனால் அவங்க என்ன தங்களை என்ன கிளைம் பண்ணுகிறார்கள் என்றால், எனக்கு பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன் என்று அப்படியாக வந்து அதை கிளைம் பண்ணும் பொழுது ரெண்டுமே ஒன்று கொண்டு முரண்பாடாக இருக்கிறது. இந்த காலத்துக்குரிய செய்தியின் கீழே வந்தால் மட்டும்தான் அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங்கை பெற முடியும். இந்த வார்த்தைக்கு வந்து புறம்பான ஒரு காரியத்தில் இருக்கும் பொழுது, அவங்க ஒரு டினாமினேஷனில் இருக்கும் பொழுது, இன்னும் பலவிதமான அந்த டோக்மாஸ் அண்ட் கிரீட்ஸை அவங்க பிலீவ் பண்ணும் பொழுது அவங்களால என்ன செய்ய முடியும், அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் அவங்க வராது, அதை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. வார்த்தையில் உள்ள அந்த வெளிப்பாட்டை அவங்க அறியாதபடிக்கு அவங்க காணப்படும். ஏன்னா அவங்க ப்ரீச்சர்ஸ் என்ன இருக்கு எப்படி பண்ணுகிறான்டா, அவங்களோட ப்ரீச்சிங்கே வந்து அது வந்து வேர்ட் ஆஃப் காடுக்கு அது கான்ட்ரரியாக இருக்கிறது, வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கிறது. பல காரியங்களை ப்ரீச் பண்ணுறாங்க, எதுவுமே வந்து பேசிக்கே வந்து அவங்க அதோட மேட்ச் ஆகுவதில்லை. அவங்க வந்து டிரினிட்டியே பிலீவ் பண்ணுறாங்க, அது மற்றவங்கள பழத்தினால பாவம் வந்து அதுதான் பேசிக்கே அவங்களுக்கு தெரியல. அங்கே வந்து ஒரு பலி செலுத்தப்பட்டது, கர்த்தர் அங்கே வந்து அவர்களுக்கு தோல் ஆடைகளை உண்டு பண்ணும் பொழுது அதுக்கு முன்னதாக ஒரு பலி செலுத்தப்பட்டது, அவங்களை அந்த பதிலாக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஏன் ஒரு ஆடு அடிக்கப்படணும், ஏன்னா இது ரத்த சம்பந்தமான பாவம், அதுக்காக அங்கே ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ அவங்க பாவம் செய்யும் பொழுது அவளுக்கு மரணம் வரும் என்று அங்கே வசனம் சொல்லியிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவர்கள் செய்தா அங்கே அவர்கள் அதோடு வந்து மரித்து போவார்கள் என்று சொல்லும் பொழுது, ஆனால் அவங்க மரிக்கலை. ஏன் மரிக்கலைன்னா அவங்களுக்கு பதிலாக ஒரு ஆடு அங்கே மரித்தது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே பலியாக இருக்கு, முதலாவது கொடுக்கப்பட்ட அந்த பலி செலுத்தல் அது அங்கே தான் நடந்தது. ஏதேனில் நடந்தது, கர்த்தர் அவங்களுக்கு அந்த அந்த ஆட்டு தோலினாலே அவர்களுக்கு தோலாடைகளை உண்டு பண்ணும் பொழுது அது அவங்களுக்கு பதிலாக அது மரித்தது. அதே போல் அந்த பேட்டர்னு தான் வந்து கர்த்தர் ஃபாலோ பண்ணுகிறார். அவர் மாம்சத்திலே வந்து அவர் மரித்து அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தும் பொழுது நம்முடைய பாவங்களுக்காக அவங்க பாவம் அறியாத அவர் நமக்கு ரத்தத்தை சிந்தி அதற்காக நமக்கு மீட்பை சம்பாதித்தார். அந்த பேட்டர்ன் அவங்களுக்கு தெரியல, ஏன்னா இதை மட்டும் ப்ரீச் பண்ணுவாங்க, ஏன்னா அது அதோட பிகினிங் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அது வந்து அவங்க பழத்தினால பாவம் வந்தது என்று சொல்லும் பொழுது அவங்களோட அடிப்படையே தவறாக இருக்கிறது. இன்னும் டிர்னிட்டி சொல்லும் பொழுது அது ரொம்ப பெரிய ஒரு தவறாக இருக்கிறது. இஸ்ரவேலே கேளும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொல்லும் பொழுது இவங்க மூன்று பேரை வந்து அப்போ மேலே இருக்க பிதாவன் ஒருத்தர் இருக்காரு மேலே, அவர் வந்து பிதாவேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி பலவிதமான குவஸ்டின்ஸை ஏற்படுத்தும் பொழுது ஏன் அவங்களுக்கு வந்து ஏன் அந்த ஒரு மாதிரியான டவுட்ஸ் வருகிறது. ஏன்னா அவங்களோட ப்ரீச்சர் வந்து உண்மையிலேயே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லை. அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை அவங்க ப்ரீச் பண்ணுகிறனால அவங்க வந்து அந்த வார்த்தையில் உள்ள வெளிப்பாட்டை பெறலை. அவங்களால என்ன செய்ய முடியாது, பேசிக்கான காரியங்களை அவங்க ஜென்ரலாக டீச் பண்ணுவாங்க, ஆனால் வந்து உள்ள அதில் இருக்க வெளிப்பாட்டை அவங்களால வந்து ப்ரீச் பண்ண முடியாது. ஏனென்றால் அந்த போதகரே வந்து கர்த்தருடைய கர்த்தரால் அந்த அபிஷேகத்தை பெறாத ஒரு போதகராக இருக்கிறார். உண்மையிலே அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தால் அந்த ஊழியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அந்த ஊழியத்தை கர்த்தர் வந்து ஒரு அனாயிண்டட் ப்ரீச்சர் ப்ரீச் பண்ணும் பொழுது எந்த பிழையும் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவர் வந்து கட் அண்ட் ரைட்டாக ப்ரீச் பண்ணும் பொழுது அதில் வந்து எந்த மிஸ்டேக்ஸும் கண்டுபிடிக்க முடியாது. பிரணாமுடைய ஊழியத்திலே அவர் வந்து அநேக அங்கே பிரசங்கத்தை செய்யும் பொழுது எல்லாமே அது கர்த்தருடைய வார்த்தைக்கு அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது. இன்றைக்கி நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுன்னு சொல்லும் பொழுது இப்பொழுது அது எல்லாமே நமக்கு ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கி தான் வந்து இப்பொழுது தான் வந்து அது வந்து முழுமை அடைந்திருக்கிறது. இந்த மனவாட்டி மூலமாக அந்த ஊழியம் வரும் பொழுது கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினால தான் நம்ம அதை சொல்ல முடிகிறது. ஆமென். இன்றைக்கி அந்த வார்த்தை நமக்கு எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கு. ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது வந்து கர்த்தருடைய வார்த்தையில் எந்த விதமான டவுட்ஸும் இல்லை, எந்த விதமான வந்து கன்ஃபியூஷன்ஸும் இல்லை, குழப்பங்கள் நிறைந்ததாக இல்லை. இது எல்லாமே தெளிவாக இருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்தை அவங்க வந்து ஒரு மனுஷன் படிக்கும் பொழுது எவ்வளோ அறிவு இருந்தாலும் வந்து அதை அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்தாவி பெற்றிருந்தால் மட்டும்தான் அதில் கர்த்தர் என்ன சொல்ல வரு அந்த ஒரு புஸ்தகத்திலே வந்து எல்லாமே அடங்கி இருக்கிறது. அது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு சாப்டராக இருக்குது. அந்த 22 chapters அவர் மனவாட்டிக்கு என்ன வெளிப்படுத்து, அவர் வந்து என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இனிமே என்ன செய்ய போகிறார், அதை தான் இன்றைக்கு மனவாட்டிக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு உலகம் அதை அறியாமல் இருக்கிறது. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, வெளிப்படுத்த விசேஷத்தை டச் பண்ணவே மாட்டாங்க. அநேகர் வராங்க வார்த்தையை, நாங்களும் வந்து ரொம்ப வருஷமாக வந்து வார்த்தையை கேட்குறோம், ரொம்ப சின்சியராக கேட்குறோம்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரெவலேஷன் என்னன்னு தெரியுமா, வெளிப்படுத்த விசேஷத்தை அறியாமல் இருக்கிறாங்க. ஒரு சகோதரன் வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரொம்ப கர்த்தரை நேசிக்கிறோம், நாங்கள் ஒரு டினாமினேஷன் சபைக்கு போகிறோம் என்று அவர் சொல்லும் பொழுது எங்கள் சபையில் சர்ச்சில் சில ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தார். இந்த ரெண்டு இமேஜை பார்த்துட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் சின்ன வயசுலேருந்து நாங்கள் கிறிஸ்டினாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரெண்டு இமேஜுமே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. அவங்களுக்கு வந்து இதுதான் பைபிளில் இருக்கிற காரியம் தான் இங்கே இருக்குது, அந்த பைபிளில் இருக்க காரியத்தை அவங்களால அறிந்து கொள்ள முடியல. 7 சபை காலங்கள்னா என்ன, 7 சபை காலங்களாக கர்த்தர் வந்து அங்கே மெசஞ்சர் அனுப்பினார், ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து என்னென்ன அங்கே வெளிப்படுத்தினார், எதுவுமே அவங்களுக்கு அறியலை. சின்ன வயசுலேருந்து நாங்கள் சபைக்கு போகிறோம், நாங்கள் வார்த்தையை கேட்குறோம்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் ரொம்ப சின்சியராக இருக்கோம், ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கோம், அப்போ ஏன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியல? ஏன்னா வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை எங்கள் சபையில் போதிக்கலை. ஒரு சில நாட்களுக்கு முன்னாக ஒரு சகோதரன் அப்படியா சொன்னான், வெளிப்படுத்த விசேஷமே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அது சபையில் அது ப்ரீச் பண்ணலை என்று சொல்லும் பொழுது இந்த ஆன்லைனில் வார்த்தை இருக்கிறது, நீங்கள் இதை கேட்கும் பொழுது அந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் அது மனவாட்டிக்கு என்ன ரிவீல் பண்ணுகிறாரோ அது வந்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் வார்த்தையை கேளுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதே போல் எனக்கு அநேகருக்கு அந்த 7 சபை காலங்கள்லாம் என்னன்னு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசிக்கே அறியாமல் இருக்கும் பொழுது அங்கே ரெவலேஷன், அதிகமான ரெவலேஷனை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? குழந்தையாக இருந்த பொழுது குழந்தைக்கு ஏதுவான காரியங்களை செய்தார், ஆனால் வந்து பூரண புருஷராகும் பொழுது குழந்தைக்கேற்றங்களை நம்ம ஒழித்து விட வேண்டும். அவங்க இன்னும் குழந்தைகளாக இருக்கிறாங்க, பால் குடிக்கிற குழந்தைகளாக இருக்கிறாங்க. அடிப்படை உபதேசம் தான் போதிக்கப்படுதே தவிர அவங்களுக்கு வந்து வெளிப்பாடு போதிக்கப்படலை. அதனால் வந்து அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அவங்களால வளர முடியாது. ஏன்னா அவங்களுடைய பாஸ்டரே வந்து அவங்க ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இல்லை, பரிசுத்தாவி இல்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் வந்து கர்த்தரால் கொடுக்கப்பட்டது அல்ல என்று சொல்லும் பொழுது அதை கர்த்தர் எப்படி உறுதிப்படுத்த முடியும்? சோனா வில்லியம் மேரியம் பிரனிஹாமுடைய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தான் அந்த கமிஷன் அவருக்கு கொடுத்தார். அந்த கொடுத்துருக்கும் பொழுது அதை வந்து அத்தனை வருஷமாக அதை வந்து நிறைவேற்றினார், அதை வந்து உறுதிப்படுத்தினார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அந்த ஊழியத்தை உறுதிப்படுத்தினார். அவருடைய அந்த ஜபத்துக்கு முன்னதாக கேன்சர் வியாதி கூட இல்லை, அங்கே நிற்க முடியல, மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். எவ்வளோ வந்து அந்த தீராத வியாதி உடையவர்கள் அவங்க சுஸ்தம் அடைந்தார்கள். அந்த வசனமானது அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற, வாத்தியஸ்தன் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர் சுஸ்தமாவார்கள்னு சொன்ன அந்த சைன் அவருடைய வாழ்க்கையில் அங்கே நிறைவேறியது. ஆமென். அப்படியாக வந்து அவருடைய பிரசங்கம் அவர் வார்த்தையை போதிக்கும் பொழுது அந்த வார்த்தையும் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த பைபிளோட கம்பேர் பண்ணும் பொழுது அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, அது கான்ட்ரரியாக இல்லை. இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, பைபிள் காலேஜ் நாங்கள் படிச்சிருக்கிறோம், நாங்கள் வந்து அவங்க டாக்டர் ஆஃப் டிவினிட்டி நாங்கள் உடையவர்களாக இருக்கோம், எங்களுக்கு பைபிள் நல்லா தெரியும் என்று அவர்கள் சொல்கிறாங்க. பைபிளை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம், அதனால் வந்து நான் எங்களுக்கு தெரியாதது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் வந்து டாக்டர் பட்டம் உடையவர்களாக இருக்கோம் என்று அவர்கள் வந்து தங்களை வந்து பெருமையாக அவர்கள் சொல்வது உண்டு. அப்படியாக வந்து அப்படி சொன்னாலும் வந்து அவங்களுக்கு அது அது பர்சனலாக ரிவீல் பண்ணப்பட்டிருக்கா என்று கேட்டால் அவர்களுக்கு இல்லை. சௌரம் பிரன்ஹாம் வந்து அவர் அந்த ஒரு 7ஆம் வகுப்பு வரையும் தான் படிச்சிருக்கார், ரொம்ப படிப்பறிவு இல்லை, அதனால் அவருடைய கிராமர் வந்து ரொம்ப புவராக இருக்கும். அவருடைய பிரசங்கத்தில் பார்க்கும் பொழுது அந்த கிராமர் வந்து ரொம்ப புவராக இருக்கும், ஏனென்றால் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய படிப்பறிவு அவருக்கு இல்லை. அப்போ ஒரு சகோதரன் அவர் இடத்துல கேட்குறார், அவர் ஒரு மீட்டிங் முடிக்கும் பொழுது அவர் ஒரு மிஸ்டர் பிரன்ஹாம் என்று கூப்பிட்டு அவர்கிட்ட பேசும் பொழுது, நான் அவங்க யுவர் கிராமர் இஸ் சோ பேட், உங்களுடைய கிராமர் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம் பிரதர், என்னுடைய கிராமர் வந்து ரொம்ப புவர் தான், அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து வளர்ந்த சூழ்நிலை அப்படி, நான் வந்து அங்கே ஒரு பெரிய ஃபேமிலியில் பிறந்தேன், ரொம்ப புவர் ஃபேமிலி, அதனால் நான் வந்து பாதியிலே படிப்பை விட்டு வேலைக்கெலாம் செல்ல வேண்டியதாக இருந்தது அப்படிலாம் சொல்லும் பொழுது அந்த சகோதரன் அதை அக்செப்ட் பண்ணுவதாக இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் வந்து இப்போ கூட வந்து நீங்கள் அது கிராமரை நீங்கள் வந்து அது படித்து நீங்கள் அது தெரிஞ்சுக்கொள்ளலாம், நீங்கள் அது அதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்கியூசஸ்லாம் நீங்கள் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களோட கிராமர்னால வந்து நீங்கள் பல மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணுறீங்க என்று சொல்லும் பொழுது அது கரெக்டு தான். ஒரு சில நேரத்தில் கிராமர் மிஸ்டேக்ஸ், அதிகமான கிராமர் மிஸ்டேக்ஸ் அவர் செய்வது உண்டு. அப்போ அந்த சகோதரன் என்ன சொல்லுகிறார், யூ ஜஸ்ட் டோன்ட் நோ யுவர் பைபிள், உங்கள் பைபிள் கூட உங்களுக்கு தெரியாது, ஏன்னா உங்களுக்கு கிராமர் தெரியல. அவர் வந்து இன்டலெக்சுவல் நாலேஜ் மேலே அதிக நம்பிக்கையுடையவர்களாக இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் பைபிள் நீங்கள் படிக்கணும்னா உங்களுக்கு ஒழுங்கான அந்த கிராமர் தெரிஞ்சாதான் நீங்கள் பைபிளை வந்து படிக்க முடியும், மற்றவங்களுக்கு அதை ப்ரீச் பண்ண முடியும், உங்களுக்கு அந்த பைபிள் தெரியல என்று சொல்லும் பொழுது பிரணாம் சொல்லுகிறார், அவர் வந்து ரொம்ப அருமையாக சொல்லுகிறார், மேபி நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம், எனக்கு பைபிள் தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம், பட் ஐ நோ த ஆத்தர் ரியல் வெல். ஹல்லேலூயா, எனக்கு அந்த ஆத்தரை நல்லா தெரியும். ஆமென். அந்த ஆக்கியோன் யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் வந்து அவரை எனக்கு நல்லா தெரியும். அந்த ஆத்தர், பைபிளோட ஆத்தர் வந்து கிறைஸ்ட், அவரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் பைபிளை படிக்கணும்னு இல்லை, அவர் எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எனக்கு கிராமர் தெரியலனாலும் அந்த வசனத்தில் இருக்கிற அந்த ரெவலேஷனை அவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் நான் வந்து அவரை வந்து நான் வந்து தெரிந்து கொண்டேன். பைபிளை படித்தனால நான் வந்து இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை, வெறும் அது வேர்ட்ஸாக இருக்கு, அந்த வார்த்தையை வந்து வெறும் அது எழுத்துக்களாக இருக்கிறேன். அந்த எழுத்துக்களை நம்ம வந்து அதை படிக்கிறனால ஒரு மனுஷன் ஸ்பிரிச்சுவலாக மாறிட முடியுமா? டெய்லி காலில் நான் பைபிள் படிக்கிறேன், அதனால் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருமே பைபிள் படிக்கிறாங்க, நம்மளை விட வந்து சாபனத்தில் உள்ளவங்க ரொம்ப அதிகமாக பைபிள் படிக்கிறாங்க, அதனால் வந்து அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அது வந்து வெறும் வந்து அவங்க லெட்டர்ஸாக பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களால வந்து அதை வந்து அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் வந்து அந்த ஆக்கியோன் யாரு, அந்த கிறைஸ்டை நம்ம அறிந்திருக்கணும். அது பர்சனலாக வந்து அவரை நான் வந்து ரொம்ப நன்றாக அறிவேன். ஹல்லேலூயா. யோவான் 17:3 வாசிக்கலாம்.
ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.
அதை வந்து இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவன், அந்த ஒன்றான மெய்தேவன். ஹல்லேலூயா. அங்கே ஒன் காடை தான் சொல்லப்படுறது, அவங்க ட்ரினிட்டி பிலீவ் பண்ணுறாங்க, இங்கே ரெண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வசனம் வந்து ஒருமையில தான் சொல்லுவோம், ஒன்றான மெய்தேவன். அவர் தான் அங்கே கிறைஸ்டாக உலகத்தில் வந்து அதை அறியணும். அந்த கிறைஸ்டை அறிந்திருக்க வேண்டும். அவரு தான் வந்து அது ஜீவனை கொடுக்கிறார். டு நோ ஹீம் இஸ் லைஃப். ஹல்லேலூயா. அவரை வந்து அறிந்து கொள்வது தான் ஜீவன். நான் பைபிள் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், அது உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதனால் வந்து எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸும் நீங்கள் பெற முடியாது. ஆனால் வந்து அது அதில் உள்ள வெளிப்பாடை பெறணும்னா அவரை தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐ நோ த கிறைஸ்ட், ஐ நோ மை கிரியேட்டர். ஹல்லேலூயா. என்னுடைய சிருஷ்டிகரை நான் நன்கு அறிவேன், அந்த அந்த ஆக்கியோனை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் அங்கே நீ கிராமரை சொல்லுறேன், அவங்க வந்து அவங்க எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் வந்து அந்த எஜுகேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே இப்போ அவங்க வந்து மோசே வந்து அத்தனை 40 வருஷம் எல்லாத்தையும் கற்றுத்தேர்ந்தான், எல்லாத்தையும் மறக்கடிக்க பண்ணார். எஜுகேஷனை கொண்டு எதுவுமே சாதிக்க முடியாது என்பதை கத்தரங்க காண்பித்தார். அதே போல் வந்து சகோதரன் பிரன்ஹாமுடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது அவர் அதிகம் படிக்காதவர், அவரை கொண்டு இந்த உலகம் முழுவதும் வந்து அவர் வந்து அவர் பிரயாணப்பட்டு போய் வார்த்தையை போதிக்க முடியாத அவ்வளோ வல்லமையான ஊழியத்தை செய்ய முடியாத கத்தர் அவரை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் வந்து அவர் வந்து எல்லாருமே தங்களை ஞானிகள், தங்களை பெரிய அறிவாளிகள், நாங்கள் வந்து ரொம்ப டிகிரிஸ் முடிச்சிருக்கிறோம் சொன்னால் அப்படியாப்பட்டவங்களே அவர் தெரிந்து கொள்வதில்லை. அவர் வந்து யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அப்படியாப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு கமிஷனை கொடுக்கிறார், அந்த கமிஷனை அவர் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பேட்டர்ன், அது என்றைக்குமே மாறல. யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவனை தான் கத்தர் பயன்படுத்துவார். பவுல் எவ்வளோ படிச்சிருந்தான், ஆனால் அவனுடைய படிப்பை கொண்டு அவன் வந்து கத்தரை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவனை சடுதியான வழியில் சந்திக்கும் பொழுது அவனுடைய படித்த படிப்பு எல்லாமே வந்து நஷ்டமாக எண்ணினான். அதன் பின்பு தான் வந்து அவன் தேவனை அறிந்து கொண்டான். தன்னை தாழ்த்தும் பொழுது தான் தேவனை அவன் அறிந்து கொண்டான். அதன் பின்பு ஒரு பெரிய ஊழியத்தை அவன் செய்தான். ஹல்லேலூயா. எனக்கு அந்த டாக்டர் ஆஃப் டிவினிட்டி முடிச்சிருக்கோம், நாங்கள் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறோம், அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. இங்கே சோரம் பிரன்ஹாம் ஒரு ஸ்டோரியை சொல்கிறார். ஒரு ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, அந்த பெண் வந்து கர்த்தரை வந்து நேசிக்கிறாங்க. அவங்களுடைய பையன் வந்து ரொம்ப தூரத்தில் அவன் வந்து காலேஜ் படிக்கிறான், அந்த பைபிள் காலேஜில் அவன் சேர்ந்து அங்கே படித்து கொண்டு இருக்கிறான். அப்போ வந்து அந்த நேரத்தில் அந்த தாய்க்கு வந்து உடல்நிலை சரியாக இல்லாமல் போகிறது. அப்போ அந்த சகோதரி ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, நீ உடனே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த லெட்டரை எழுதுகிறாங்க. அவன் வந்து அதை பார்த்து கொஞ்சம் பதறும் பொழுது இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு லெட்டர் வருகிறது, எனக்கு எல்லாமே சரியாகிவிட்டது, ஐ எம் ஆல் ரைட் நவ், நீ வர வேண்டாம் என்று அப்படியாக அடுத்த லெட்டர் வருகிறது. அதன் முன்பு அவன் கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்கிறான், ஒரு 6 மந்த் லேட்டர் அவன் அந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு தன் தாயை பார்க்க வருகிறான். அந்த தாயை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு அது அங்கே பேசும்பொழுது அங்கே கேட்குறான், நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு எனக்கு லெட்டர் எழுதுனீங்களே. அதன் பின்பு உடனே இன்னொரு லெட்டர் வந்தது, எனக்கு உடம்பு எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னீங்களே, நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனீங்க, என்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கொண்டீங்க, எப்படி உங்களுக்கு வந்து உடனே அதெல்லாம் சரியாகி விட்டது என்று கேட்கும் பொழுது அந்த அந்த பெண் என்ன சொல்கிறாள் என்றால், நான் வந்து சுகவீனமாக இருக்கும் பொழுது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே வந்தாங்க, அங்கே கீழே வந்து அங்கே ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடந்தது. அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் அங்கே இருந்த ஒரு சிலர் வந்து அவங்க எனக்கு ஜபிப்பதற்காக வந்தாங்க. அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, தே சே தி ஹோலி கோஸ்ட் டோல்ட் தெம் டு கம் அப் ஹியர் அண்ட் ப்ரே ஃபார் மீ. பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு வந்து ஜபம் பண்ணும்படியாக எங்களுக்கு ஒரு ஏவுதலை தந்தார், அதனால தான் நாங்கள் மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஜபம் பண்ண வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவங்க ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ண உடனே எனக்கு சுகமாகி விட்டது, எனக்கு அங்கே வந்து உடனே வந்து அந்த ஹீலிங் எனக்கு கிடச்சிருச்சு, நான் என்னுடைய வியாதி என்னை விட்டு புறப்பட்டு போய்விட்டது, நான் ரொம்ப நல்லா வந்து ஆரோக்கியமாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பையன் என்ன சொல்லுகிறான், அந்த பைபிள் காலேஜ் படித்த பையன் என்ன சொல்லுகிறான், தோஸ் பீப்புள் ஹாவ் நோ எஜுகேஷன், அவங்க படிப்பறிவு இல்லாத ஜனங்கள், தே டோன்ட் நோ எனி திங் அபவுட் த பைபிள், பைபிளை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, படிப்பறிவு இல்லாத ஜனங்க, இப்படி தான் வந்து எதையாவது வந்து கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தர் வந்து எங்களை அந்த பரிசுத்தாவின் ஏழுதல்னால் நாங்கள் வந்து ஜபம் பண்ணோம், இப்படிலாம் வந்து உங்களை ஏமாற்றுவாங்க என்று சொல்கிறாங்க. அப்போ வந்து அவன் சொன்னான், இல்லை மகனே, அவங்க வந்து எனக்காக வந்து இங்கே ஜபிக்கும் போது அவங்க பைபிளை திறந்து அவங்க வசனத்தை வாசித்தாங்க, அதை வாசித்த உடனே என்னாச்சு, அவங்க என்ன அவங்க வாசிக்கும் பொழுது என்ன வசனத்தை வாசிச்சாங்கன்னா, அது மார்க் 16:18 வசனத்தை வாசிக்கலாம்.
சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார்.
அந்த வசனத்தை வாசிச்சாங்க, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்ற வசனத்தை வாசிச்சு அவங்க எனக்கு ஜபம் பண்ணாங்க, உடனே வந்து எனக்கு வந்து அது எனக்கு சுகமாகி விட்டதுன்னு சொன்னாங்க. உடனே அவங்க கேட்கிறான், அப்போ மார்க் 16:16 அவங்க வாசிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மார்க் 16:16 அவங்க வாசித்தாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பையன் என்ன சொல்லுகிறான்டா, எங்கள் பைபிள் காலேஜில் எங்களுக்கு வந்து என்ன டீச் பண்ணாங்கன்னா, மார்க் 9:16 அந்த அந்த சாப்டர் 2 வரைக்கும் அது வந்து பரிசுத்தாவியினாலே அது எழுதப்படலை, அது பரிசுத்தாவியினாலே எழுதப்படலை, இட்ஸ் ரியலி நாட் இன்ஸ்பயர்ட், அது பரிசுத்தாவினால் எழுதப்பட்டது இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு டீச் பண்ணியிருக்காங்க, அது எப்படி உங்களுக்கு ஹீலிங்கை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லிட்டில் மதர் என்ன சொல்கிறாங்க, க்ளோரி டு காட், ஹல்லேலூயா, க்ளோரி டு காட்ன்னு சொல்லி அவங்கள வந்து காடும் அதிகமாக அவங்க ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் கேட்குறான், மதர் அம்மா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன இப்போ நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து இந்த பரிசுத்தாவின் ஏவுதல்னால எழுதப்படாத இந்த வசனமே எனக்கு வந்து அந்த சுகத்தை கொடுக்கணும். அப்போ பரிசுத்தாவினால எழுதப்பட்ட வார்த்தையில் எவ்வளோ பெரிய அற்புதத்தை அது செய்ய முடியும். Hallelujah. If God could do that to me with uninspired word, what could he do with that really inspired? அங்கே பரிசுத்தாவினால ஏவுதல்னால எழுதப்படலன்னு சொல்கிற அந்த வார்த்தையே எனக்கு சுகத்தை கொடுக்கணும்னா அந்த பரிசுத்தாவின் ஏவுதல்னால் எழுதப்பட்ட வார்த்தை எவ்வளோ பெரிய அற்புதத்தை அது செய்ய முடியும். ஹல்லேலூயா. எவ்வளோ காரியங்களை அது என் வாழ்க்கையில் அது செய்ய முடியும். ஆமென். அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க, இவன் வந்து என்ன சொல்கிறான், அது பரிசுத்தாவின் ஏவுதல்னால எழுதப்படலை அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட பிலீஃப் என்ன, அந்த வேர்டு தான் என்னை ஹீல் பண்ணிச்சு. ஹல்லேலூயா. அது பரிசுத்தாவினால் எழுதப்பட்டதோ எழுதப்படல எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்ன பிலீவ் பண்ணுகிறேன், அந்த வார்த்தை என்னை ஹீல் பண்ணினது. ஹல்லேலூயா. அவர்கள் வந்து பரிசுத்தாவி பெற்றவர்கள் என்பதற்கு அவங்க அது அந்த காரியம் அது உறுதிப்படுத்துகிறார். அவங்க என்ன சொல்றாங்க, பரிசுத்தாவின் ஏவுதல் நாள் தான் நாங்க வந்து உங்களுக்கு ஜபம் செய்யறோம் சொல்லும் பொழுது அதை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஹலலூயா. அவங்க படிப்பறிவில்லாத ஜனங்களா இருக்கலாம், அவங்க வந்து அந்த பெரிய எஜுகேஷன் படிக்காம எஜுகேஷன் அவங்க உடையவர்களாக அவங்க இருக்கலாம், ஆனால் வந்து அந்த எஜுகேஷன் இல்லைனாலும் அவங்க கிட்ட என்ன இருக்குது, ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறது. இவன் கிட்ட என்ன இருக்கிறது, ஹி ஹேட் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் எ டிகிரி ஃப்ரம் அ சர்டன் காலேஜ். அவங்கிட்ட வந்து ஒரு சர்டிஃபிகேட் இருக்கிறது, ஒரு காலேஜ் முடிக்கும் பொழுது டிகிரி கொடுக்குறாங்க, அந்த டிகிரி வந்து அது ஒரு கன்ஃபர்மேஷன். அது என்ன கன்ஃபர்மேஷன், இந்த பர்சன் வந்து இந்த காலேஜில் வந்து டிகிரி படிச்சிருக்கிறாரு, இத்தனை பர்சன்டேஜில் அவர் இதை தேர்ச்சி பெற்றிருக்கிறார், அதனால இவருக்கு இந்த டிகிரி கொடுக்குறோம் அப்படின்னு அவருக்கு அதை கன்ஃபார்ம் பண்ண, ஏன்னா இவங்க வந்து இத்தனை வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன் தான் அந்த டிகிரி அவங்களுக்கு. அப்போ அவன் வந்து அந்த சர்டன் காலேஜ் உடைய கன்ஃபர்மேஷன் உடையவனாக இருக்கிறான். பட் தே ஹேட் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் ஃப்ரம் ஹெவன். ஹலலூயா. அவங்க கிட்ட என்ன கன்ஃபர்மேஷன் இருக்கிறது, அவங்க பரலோகத்தில் இருக்க தேவன் அவங்களுக்கு அந்த கர்த்தருடைய அந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார், அந்த ஹோலி ஸ்பிரிட் அவங்க மேலே இருக்கிறது, அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் அவங்க அந்த ஜனங்கள் மேலே இருக்கும். அவங்க ரொம்ப சின்ன ஒரு சபையாக இருக்கலாம், அப்படியா இருந்தாலும் அவங்கள வந்து கர்த்தர் தெரிந்து கொண்ட சபை. உலகம் எங்கிலும் கர்த்தர் என்ன செய்திருக்கார், ஒரு அவங்க அந்த எலெக்டடு அங்கே பீப்புள்ஸ் வச்சுருக்காங்க, அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க வந்து பெரிய சபையாக இருக்கணும், ரொம்ப பிராப்ளம் ஆகணுன்னவர்களாக இருக்கணும் தான் அவசியம் இல்லை. அவங்க ஒரு சின்ன சபையை வைத்திருக்கலாம், ஒரு 20-30 பேர் கூட இருக்கலாம், ஆனால் வந்து உண்மையிலே ஒரு அனாயிண்டட் ப்ரீச்சராக இருந்தாலும் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் எப்படி உறுதிப்படுத்துகிறார், அதை வந்து கர்த்தர் வந்து அங்கே சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் அங்கே வரும்பொழுது அந்த சயின்ஸின் மூலமாக அந்த அடையாளத்தின் மூலமாக அதை உறுதிப்படுத்துகிறார். இவங்களுக்கு அந்த அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இருக்கிறது, அது வந்து அந்த அது ஒரு முத்திரையாக இருக்கு. பரிசுத்தாவி என்பது அது நமக்கு நம்ம மேலே போடப்பட்ட ஒரு முத்திரை, அந்த சீல் நமக்கு இருக்கணும். அந்த சீல் தான் வந்து ஏ சீல் இஸ் எ ஃபினிஷ்ட் ஒர்க். அந்த சீல் என்று சொல்லும் பொழுது அது ஃபினிஷ் ஒரு ஒரு பெரிய ஒரு அங்கே லெட்டர்ஸ் எழுதும் போதும் ஒரு பெரிய ஒரு ஒரு காரியத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அங்கே டீட்டெயிலாக எழுதும் பொழுது கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அந்த சைன் சிக்னேச்சர் போடுறாங்க. சிக்னேச்சர் போடும்போது அவங்க முத்திரை சீல் வைக்கிறாங்க, சீல் வச்சு வைக்கும் பொழுது அது வந்து அது ஃபினிஷ்டுன்னு அர்த்தம், அது எல்லாமே சரியாக இருக்கிறது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறது என்பதுக்கு அடையாளமாக அந்த முத்திரையானது வைக்கப்படுகிறது. அது 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 வந்து எது கன்ஃபார்ம் பண்ணுகிறது, ஏ சீல் இஸ் எ ஃபினிஷ்டு ஒர்க். இன்னைக்கு அந்த சீல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எபேசியர் 4:30 வாசிக்கலாம்.
அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று அந்த பரிசுத்தாவி நமக்கு முத்திரையாக போடப்பட்டிருக்கிறது, அந்த சீல் வந்து ஃபினிஷ்டு ஒர்க்காக இருக்கிறது. அந்த சீல் உடையவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து என்னது, எல்லாமே ஃபினிஷ். கர்த்தருடைய வார்த்தை வந்து அது நிச்சயமாக நிறைவேறும். அந்த சீல் உடையவர்களாக இருப்போம் என்றால் நம்ம வார்த்தையை வந்து அங்கே போதிக்கும் பொழுது, வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அதை நிறைவேறுதலை நம்ம காண முடியும். ஹலலூயா. அங்கே அந்த ப்ரீச்சர்ஸ் என்ன செய்தாங்க, அவங்களுக்கு அந்த சீல் இருந்தது, அவங்க அந்த அந்த ஸ்திரீக்கு அவங்க தங்க கைகளை வச்சு ஜபம் பண்ணும் பொழுது அந்த அந்த பெண்ணுக்கு சுகம் கிடைச்சது. ஏன்னா அவங்களுக்கு அந்த சீல் உடையவர்களாக இருக்காங்க, அது ஃபினிஷ்டு ஒர்க். கர்த்தர் வந்து பரிசுத்தாவி அனுப்பும் பொழுது எல்லாத்தையும் அவர் நமக்காக அது வந்து ஃபினிஷ் ஒர்க்காக எல்லா வார்த்தையும் வந்து அது இன்ஸ்பயர்டாக இருக்கிறது, அது நிச்சயமாக நிறைய. ஒரு மனுஷன் வந்து இந்த வார்த்தை வந்து இன்ஸ்பயர்டாக இல்லை, இது பரிசுத்தாவினால் எழுதப்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தைக்கே முற்றிலும் வந்து அது விரோதமான காரியமாக இருக்கிறது. அப்படியாவது வந்து இன்னைக்கு அநேகர் அதை ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு வெளிப்பாடு பெறாத ஜனங்கள். இன்னைக்கு நம்ம வந்து அங்கே ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம், நமக்கு வந்து இந்த வார்த்தையை வந்து நம்ம அதை படித்து அதை பற்றி கொண்டு இருக்கோம். ஆபிரகாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை ரொம்ப வந்து அவன் வந்து அது ரொம்ப டைட்டாக அவன் ஹோல்ட் பண்ணியிருந்தான். அதை ரொம்ப வந்து பற்றி கொண்டு இருக்கும் பொழுது 25 வருஷம் ஆனாலும் அவனுடைய விசுவாசம் குறையவே இல்லை, அவனுக்கு அந்த ஃபெய்த் வந்து அது குறையவே இல்லை. எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த ஃபெய்த் குறையல. ஏன்னா அவன் என்ன பிலீவ் பண்ணா, ஹி பிலீவ் தட் ஹி வில் பிரிங் இட் டு பாஸ். ஐ மீன் அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் என்ற அந்த விசுவாசத்துலேயே அவன் இருந்தான். இன்னைக்கு நம்ம வந்து ட்ரூ ஆப்ரஹாம் சீடாக இருக்கிறோம். இன்னைக்கு அதே போல விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், நம்மளுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம உறுதியாக பற்றி கொண்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய ஒரு மெயினான வந்து எதிர்பார்ப்பு என்ன, கர்த்தருடைய வருகை. அது வந்து வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அது நிறைவேறுதலை காணணும். அதுக்கு வந்து எவ்வளோ வந்து காலம் கடந்து விட்டது. 20-24 வருஷத்தை வந்து கர்த்தர் நமக்கு ஒரு கிரேஸ் பீரியடாக கொடுத்துருக்கிறார். ஆனாலும் இன்னும் அவருடைய வருகை வரல. அதனால நம்ம வந்து அதுக்காக நம்ம தளர்ந்து போனோமா? இல்லை, இன்னும் அதிக விசுவாசம் வருகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இன்னைக்கு ட்ரூ ஆபிரகாம் சீடாக இருக்கிறோம். அந்த ட்ரூ ஆபிரகாம் சீடு வந்து எப்பொழுதுமே வந்து அது தளர்ந்து போவதில்லை. நமக்கு அது வந்து பற்று கொண்டு இருக்கிறோம். நம்ம வார்த்தையை டினை பண்ணுவதில்லை. இவங்க வார்த்தையை டினை பண்ணுறாங்க. அந்த டினோமினேஷன் பீப்புள் வார்த்தையை டினை பண்ணும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க? தே டினைங் த வெரி சீல். அந்த சீலையும் அவங்க டினை பண்ணுறாங்க. ஹோலி ஸ்பிரிட்டை டினை பண்ணுறாங்க. அந்த வந்து அந்த கன்ஃபர்மேஷன் அந்த கமிஷனையும் அந்த கன்ஃபர்மேஷனையும் அவங்க டினை பண்ணுறாங்க. பிரணாமுடைய ஊழியத்தை அவங்க டினை பண்ணும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? கத்ரால் கொடுக்கப்பட்ட அந்த கமிஷனையும் அந்த கன்ஃபர்மேஷனையும் அவங்க டினை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி இல்லை. தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் அண்டர் த பவர் ஆஃப் த டெவில். அங்க பிசாசுனுடைய அங்க ஆளுகையின் கீழே இருக்க அந்த ஆளுமை அங்க இருக்கிற பசு அங்க வந்து சாட்டானிக்கா இருக்கு. அவங்க சாட்டன் வந்து என்ன செய்தான்? அங்க ஏதேனில் என்ன செய்தானோ அவன் அதையும் அதுதான் இப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறான். அவனும் தன்னை பேட்டர்னை மாற்றுவதில்லை. இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் அந்த பேட்டர்னை மாற்றுவதில்லை. அவன் ஏவாலே வந்து அங்கே அந்த 90% உண்மையை சொல்லி கொஞ்சம் பொய்ய ஆட் பண்ணி அங்கே டோட்டலாக அதை வந்து கெடுத்து போட்டான். அதே போல தான் இப்பொழுதும் அவன் வந்து அங்கே கொஞ்சம் பொய்ய ஆட் பண்ணும் பொழுது அந்த பொய்யினாலே ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு வார்த்தையை விட்டு விலகி போகிறாங்க. அதே காரியம் தான் அவன் அந்த லையிங் ஸ்பிரிட்டு இன்றைக்கும் அந்த லையிங் ஸ்பிரிட் இருக்கிறது. அதன் கீழே இருக்காங்க. அந்த அந்த அனாயிண்டிங் அவங்களுக்கு இருக்கும் பொழுது அவங்களால என்ன செய்ய முடியாது? இந்த வார்த்தைக்குள்ளே வர முடியாது. நமக்கு வந்து கிறிஸ்ட் லைக் ஸ்பிரிட் உடையவர்களாக இருக்கணும். வார்த்தைக்குள்ளே வரும்பொழுது அது நம்மளை அப்படியாக மாற்றுகிறது. அது நம்ம வாழ்க்கையில் வந்து கத்திருந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறதை நம்ம காண முடியும். ஆமென். ஒரு அனாயிண்டட் ப்ரீச்சரையும் அவர் உறுதிப்படுத்துகிறார். அவர் வந்து ஒரு ட்ரூ பிலீவரையும் அவர் உறுதிப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை வந்து கத்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆமென். இப்போ முதலாவதாக மோசேயை குறித்து பார்க்கலாம். மோசேக்கு கத்தர் ஒரு கமிஷன் கொடுத்தார். அவனுக்கு ஒரு கமிஷன் இருந்தது. ஹி ஹேட் ஏ கமிஷன் அண்ட் ஹி ஹேட் ஏ கன்ஃபர்மேஷன் ஆன் இட். ஹி குட் ப்ரூவ் தட் காட் ஹேட் சென்ட் ஹிம். கத்தர் அவனுக்கு ஒரு கமிஷன் கொடுத்தார். அவனுக்கு வந்து அவன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவனை கத்தர் வந்து அழைத்து அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து அவனை அனுப்பும் பொழுது அந்த கத்தர் தன்னை அனுப்பினார் என்பதற்கு அவனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அவனுக்கு இருந்தது. யாத்திராமா 3:12 வாசிக்கலாம்.
அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று.
அவன் அனுப்பினதுக்கான அடையாளத்தையும் அவனுடையவனாக இருக்கு. அவன் என்ன சொல்லுகிற கன்ஃபர்மேஷன் அங்கே பண்ணுகிறார். அவனுக்கு வந்து நான் உன்னை அழைச்ச நீங்கள் வந்து நீ வந்து எப்படி இதை உறுதிப்படுத்துகிறா? நீங்கள் இந்த மலையில் வந்து ஆராதனை செய்வீர்கள் என்று சொல்லு. அது மட்டும் 4 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சில அடையாளங்களை அங்கே கொடுக்குறான். அந்த அடையாளத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். அவன் வந்து அங்கே 2 அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த கோலை கீழே போடும் பொழுது பாம்பாக மாறுகிறது. வாழை பிடித்த உடனே மறுபடியும் அது கோலாக மாறுகிறது. மறுபடியும் கையை வந்து மடியில் போடும் பொழுது அது வெண்குஷ்டமாய் மாறுகிறது. மறுபடியும் கையை போடும் பொழுது அது நார்மலாக மாறிவிட்டது. இந்த 2 அடையாளத்தையும் அவங்க வந்து அவங்க நம்பலைன்னா நிலத்தின் தண்ணீரை மொண்டு அங்கே இதில் இருக்க தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றும் பொழுது ரத்தமாய் மாறும். ஜட்ஜ்மெண்ட் என்று அப்படியாக அந்த 9 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இந்த கன்ஃபர்மேஷன் அவன் உடையவனாக இருக்கும் பொழுது அவனுடைய அந்த ஊழியத்தை கத்தர் அவனுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். இது அப்போ நிறைவேறணும். அந்த கத்தர் அதை வந்து அந்த ஊழியத்தை அவனுக்கு கொடுத்துருக்கார். அது காட் அதுக்காக காட்ஸ் கமாண்ட் என்று சொல்லும் பொழுது கத்தர் அந்த கமிஷன் அவனுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அது நிறைவேறணும். அது எங்கே நிறைவேறுகிறது? 7:12 வாசிக்கலாம்.
அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிற்று.
அந்த கோல் வந்து என்ன செய்தது? அங்க போடும் பொழுது அது பாம்பாக மாறியது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் என்னது செய்தது? அந்த மந்திரவாதிகள் தங்களுடைய கோலை போடும் பொழுது அதுவும் பாம்பாக மாறுச்சு. ஆனா என்ன நடந்தது? இங்க வந்து இந்த கோல் வந்து எல்லாம் அந்த பாம்பு எல்லாவற்றையும் விழுங்கி விட்டது. அவர்கள் வந்து தங்களோட மந்திர கோல்களை அவர்கள் இழந்து போனார்கள். Then God confirmed his commission. அங்க கத்தர் வந்து அந்த கமிஷனை அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுகிறதை பார்க்குறோம். அந்த அற்புதத்தின் மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். எல்லாம் அந்த அவர் மந்திரவாதிகள் தங்களுடைய அந்த கோள்களை எல்லாம் இழந்து போனால் அது எது கடையாளமாக இருக்கிறது? அது கன்ஃபர்மேஷன் கடையாளமாக இருக்கிறது.
அந்த கன்ஃபர்மேஷன் அடையாளமாக அதை அவன் பார்க்கும் பொழுது இப்போ அவனுக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டான். அவன் அந்த கமிஷனை முதலாவது பெற்றுக்கொண்டான், இப்போ அந்த கன்ஃபர்மேஷனையும் அவன் பெற்றுக்கொண்டான். அதனால அவன் என்ன செய்தான், அதனால வந்து அவன் துண்டு போவதில்லை. அவன் ஒவ்வொரு முறையும் அவங்க பார்வனோட போராடி கடைசியில் அவன் என்ன செய்தான், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வந்து அவன் மீட்டு கொண்டு வந்தான். அந்த எடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவனுக்கு டெலிவரன்ஸை அவன் வந்து பெற்றுக்கொண்டு வரும் பொழுது அவனுக்கு அது ஒரு கன்ஃபர்மேஷன். கத்த வந்து அவனுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். He had a commission and a confirmation of it. Hallelujah. Commission மட்டும் இல்ல, அந்த confirmation அவனுக்கு உடையவனாய் இருந்தான். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு என்ன கர்த்தர் அழைத்தார், அது எனக்கு அந்த கமிஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறான் சொல்லும் பொழுது அவங்க கிட்ட அந்த கன்ஃபர்மேஷன் இல்லையே. கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம் அல்ல. கத்தர் அவங்களை உண்மையிலே தெரிந்து கொண்டா அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறோம், இந்த பையன் சொன்னது போல் நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன், அவங்களுக்கு எஜுகேஷன் இல்லை, அவங்களுக்கு பைபிள் தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பிரணாம் என்ன சொல்லுகிறாங்க, காட் டுடே இஸ் நாட் கோயிங் டு டெலிவர் ஹிஸ் பீப்புள் பை எஜுகேஷன், ஹீ நெவர் ப்ராமிஸ் டு டூ இட். அவர் எஜுகேஷன் மூலமாக அவர் ஜனங்களை வந்து அவங்க டெலிவரன்ஸில் கொண்டு வர மாட்டார், அதை அவர் ப்ராமிஸ் பண்ணலை. அதை தியாலஜி மூலமாகவோ சயின்ஸ் மூலமாகவோ டினாமினேஷன் மூலமாகவோ அவர் வந்து ஜனங்களை வந்து டெலிவரன்ஸில் அவர் வந்து விடுதலை செய்ய போவதல்ல. அவர் எப்படி டெலிவர் பண்ண போகிறார், ஹி வில் டெலிவர் தம் பை த சூப்பர் நேச்சுரல் பவர். ஹல்லேலூயா. அந்த வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் மூலமாக கத்துற அதை டெலிவர் பண்ண நம்ம வந்து நமக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் மூலமாக நம்ம இங்கேருந்து அங்கே போக போகிறோம், நம்மளுடைய அக்கறை தேசத்துக்கு போக போகிறோம். ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த அந்த கத்தர் வந்து என்ன செய்தார், அவங்க அவங்க மோசையோட அவனுடைய எஜுகேஷன் மூலமாக அவன் வந்து வரல. அவனை வந்து 40 வருஷம் எல்லா கலைகளையும் அவன் கற்று தேர்ந்தான். அவன் வந்து ஒரு ஆர்மியை லீட் பண்ணுறதுக்கான அந்த தகுதி அவனுக்கு இருந்தது, அவனுக்கு அரசாளுவதற்கான தகுதி அவனுக்கு இருந்தது. எல்லாமே கத்தர் என்ன செய்தார், 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்க போட்டு எல்லாத்தையும் மறக்க பண்ணான். இப்போ அவன் என்ன செய்கிறான், தன்னை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அவன் என்ன அவனால் என்ன செய்ய முடியும், ஒரு எகிப்தியனை மாத்திரம்தான் கொலை செய்ய முடிந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்லுறான், என்னால் முடியாது, நான் எப்படி போவேன், நான் திக்குவாய் உடையவன், நான் எனக்கு வார்த்தையே தெளிவாக வராது, நான் போனால் என்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு அவன் வந்து கத்திரத்தில் அவன் வந்து அவன் சொல்லுகிறதை பார்க்குறோம். தன்னை அவ்வளோ தாழ்த்திட்டான், நான் நத்திங்னு அவன் தாழ்த்தும் பொழுது கர்த்தர்னு சொல்றார், நீ தான் விடுவிக்கணும், யூ ஆர் த டெலிவரர். ஹல்லேலூயா. உனக்கு தான் அந்த கமிஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ என்ன இப்போ கண்டிஷனில் என்ன இருக்குன்றதெல்லாம் கிடையாது, அந்த கமிஷன் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதை நான் உறுதிப்படுத்துவேன்னு சொல்லும் பொழுது இப்போ அவன் அந்த தைரியமாக அவன் போகிறான். ஹல்லேலூயா. அந்த கமிஷன் உடையவனாக இருக்கான், அந்த கன்ஃபர்மேஷன் அவனுக்கு இருக்கிறது. அதனால் அவன் என்ன செய்யலை, எந்த பயமுமே இல்லை. இன்றைக்கி அதே போல் தான் வந்து கர்த்தருடைய வார்த்தை, அது நமக்கு கர்த்தனுடைய வார்த்தையில் இருக்கிறோம், நமக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் நம்ம உடையவர்களாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வருகிற காரியங்களை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து அதை நம்ம சொல்ல முடியும், நம்ம வாழ்க்கையில் இந்த வசனம் நிறைவேறும்னு தைரியமாக அதை நம்ம முன்னாடி வைக்க முடியும். டோன்ட் பி அஃப்ரைட் டு லே த வேர்ட் அவுட் தேர் பிகாஸ் இட்ஸ் ட்ரூத், இட்ஸ் காட்ஸ் வேர்டு. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார், கர்த்தர் தான் கொடுத்தார், இந்த ப்ராமிஸை கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அதை நம்ம பற்றி கொண்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நிறைவேறதில்லை நம்ம காண முடியும். ஹல்லேலூயா. மோசேனுடைய வாழ்க்கையிலே கத்திரத்தை செய்தார். அவன் வந்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் விடுதலை செய்து அவன் வந்து வந்து யாத்திரையில் கொண்டு போய் எவ்வளோ அற்புத அடையாளங்களை அவன் செய்தான். கத்திர அவனோடு கூட இருந்தான், அந்த ஊழியத்தை அவர் கன்ஃபார்ம் பண்ணான். அடுத்ததாக எலியாவை பார்க்கும் பொழுது எலியாவை கர்த்தர் அனுப்பும் பொழுது அந்த எலியா அவன் வந்து கர்த்தரால் வந்து கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாக இருந்தான். அவன் கிட்ட தஸ் சே த லார்ட் இருந்தது. 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்கலாம்.
கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாக எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரேலின் தேவனாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
அவன் வந்து எவ்வளோ போல்டா அங்கே சொல்லுகிறான் பாருங்க, நான் என்னுடைய வாக்கினாலே அன்றி அங்கே வானத்தில் இந்த மழையும் பனியும் பெய்யாது என்று வந்து கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்கிறான். அவன் ஏன் அப்படி சொன்னான், என்னுடைய வார்த்தைன்னு சொல்லும் பொழுது அது அவனுடைய வார்த்தையா கிடையாது, என்னுடைய வார்த்தை நான் சொன்னாதான் மழை பெய்யும் அப்படின்னு அவன் தன்னை அங்கே மிகப்படுத்தினானா, இல்லை கர்த்தரவனுக்கு அந்த விஷனை கொடுத்துட்டார். இவன் சொல்லும் பொழுது தான் இப்போ மழை பெய்யும்னு அவன் வந்து என்ன சொல்லும் பொழுது தான் அந்த மழை பெய்யும், கர்த்தர் அவனை கொண்டு தான் அந்த வார்த்தையை சொல்ல போகிறார். கர்த்தர் மூலமாக தான் வந்து அவன் வந்து அந்த வார்த்தையை அவன் பெற்றிருக்கிறான். அதுதான் சொல்கிறான், என் நான் தான் வந்து இன்னைக்கு நான் வந்து வானத்தை அடைச்சிருக்கேன், நான் வந்து சொல்லுகிற வரைக்கும் அந்த வானம் அடைக்கப்பட்டு தான் இருக்கும், கர்த்தர் என்ன தான் பயன்படுத்த போகிறார் அப்படின்ற அந்த வெளிப்பாட்டை உடையவனாக அவன் வந்து அதை அங்கே சொல்லும் பொழுது அந்த கன்ஃபர்மேஷன் அவனுக்கு இருந்தது. ஏன்னா அந்த விஷயம் அவன் தெளிவாக பார்த்துட்டான் என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் அவனுக்கு ஒரு ப்ரீவியூவாக அவனுக்கு காண்பித்து விட்டார். அது மட்டுமல்ல என்ன சொன்னார், நீ வந்து கேரி தாற்றங்கண்டில் நீ போயிரு, அங்கே இரு, அங்கே வந்து கொஞ்ச காலம் அங்கே இருன்னு சொல்லி அவனுக்கு அங்கே சொல்ல, நான் வந்து காகங்களுக்கு உனக்கு வந்து ஆகாரத்தை கொடுக்கும்படியாக கட்டளையிட்டேன்னு சொல்லும் பொழுது காகங்கள் அவனுக்கு அப்பத்தை கொண்டு வருகிறது, அதை சாப்பிட்டு அவன் வந்து கேரி தாற்றங்களில் அந்த தண்ணீரை குடிச்சு கொண்டு இருக்கான். அப்படியாக வந்து அவனை வந்து கர்த்தர் வழி நடத்தி வரார். அவன் வந்து சொன்னவன் கர்த்தர் சொன்னபடியே வந்து காகங்கள் அவனுக்கு அப்பத்தை கொண்டு, அது ஒரு கன்ஃபர்மேஷன், காகம் யாருக்கா வந்து அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குமா? நம்ம எதாவது சாப்பிட்டோம்னா நம்ம கையிலேருந்து அது நமக்கு நம்ம நம்ம ஒரு அசந்த நேரத்தில் அது நம்மகிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிடும். அதுதான் வந்து காகத்துடைய நேச்சர். ஆனால் வந்து கர்த்தர் என்ன செய்ய, அந்த காகத்துக்கே வந்து அதை வந்து டோட்டலாக ரிவர்ஸ் பண்ணிட்டார், அது அவனுக்கு அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குது. ஹலோலுவியா, அது கர்த்தர் சொன்னது அங்கே வந்து அந்த கன்ஃபர்மேஷன் உடையவனாக இருக்கான். அதனால் அதுக்காக கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக அவன் காத்து கொண்டு இருக்கான். இன்னைக்கு அது எப்போல வந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்பொழுது அது ஒரு அது கர்த்தர் உறுதிப்படுத்தும், அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, அது கான்ட்ரரியாக இருக்கும் என்றால் அது எப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்? எப்படினா வந்து சில காரியங்களை சொல்லுகிறார். அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க ஷார்ட்ஸு போடுறாங்க, இன்னும் அந்த பெண்கள் வந்து ஆண்களின் வஸ்திரத்தை தரித்து கொள்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரியமில்லாத இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க செய்யும் பொழுது இட்ஸ் அன் அபாமினேஷன் இன் த சைட் ஆஃப் காட். கர்த்தருடைய பார்வையிலேயே அது அருவறுப்பாக இருக்குது. அந்த அருவறுப்பான காரியங்களை அவங்க செய்து கொண்டு அவங்க என்ன சொல்லுறாங்க, அதை அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹவு கேன் யூ புட் தெம் ஆன் அண்ட் ஸ்டில் கிளைம் யூ ஹாவ் த ஹோலி கோஸ்ட். அதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுட்டு ஏன் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன் பரிசுத்தாவி பெற்றிருக்கேன் நீ எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு அநேகர் அப்படி தான் சொல்கிறாங்க, கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவருடைய பார்வையிலே அருவறுப்பாக இருக்கிற அதெல்லாம் செய்துட்டு அவங்க சொல்லும் பொழுது அது உங்களுடைய சொந்த வாழ்க்கையே வந்து அது தவறாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. யுவர் ஓன் லைஃப் கன்ஃபர்ம்ஸ் தட் தெர் இஸ் சம்திங் ராங் வித் யூ. உங்களோட சொந்த வாழ்க்கை வந்து இது உங்களுக்குள்ள தவறு இருக்கிறது என்பதை அது உறுதிப்படுத்தும் பொழுது எப்படி பரிசுத்தாவி பெற்றவர்களாக இருக்க முடியும்? பரிசுத்தாவி பெற்ற மனுஷன் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் அவன் ஜீவியம் இருக்கும். அது கர்த்தருடைய வார்த்தையை அவன் வந்து அதுதான் அதை பிலீவ் பண்ணி தான் போகிறான். அப்படி தான் இருக்கணும். இங்கே எளியாவை பார்க்கும் பொழுது அவனுக்கு தசை தலாடு இருந்தது, கர்த்தர் அவனை லீட் பண்ணார், அந்த கேரி தாட்சங்கரில் லீட் பண்ணார், அப்படியாக வந்து அவனுக்கு அதை போஷித்தார், எல்லாத்தையும் அவனுக்கு செய்தார். அவன் தான் கர்த்தருடைய மனுஷன் என்பதை அவன் பிலீவ் பண்ணுகிறான். அங்கே என்ன நடக்கிறது, ரெண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் அங்கே 12 வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள்
அகசியாவின் மற்ற
அந்த 50 பேர் அங்கே அனுப்பும்.
அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது.
கர்த்தருடைய மனுஷனே உன்னை ராஜா உன்னை அழைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 பேர் மற்றும் அதுக்கு அதிகாரியாக ஒருத்தன் வந்து அவங்க வந்து அப்படியா கூப்பிடுறான். அவங்க எலியாவை வந்து அப்படி சொல்லும் பொழுது அவங்க என்ன வந்து அவங்க அவரை வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட், அவங்க அதெல்லாம் வந்து அவங்க நினைக்கல, அவருடைய ஸ்தானம் என்ன அதெல்லாம் அவங்க பிலீவ் பண்ணல, அவங்க வந்து தங்களுக்கு ஏதோ பெரிய அதிகாரம் இருப்பது போல் அங்கே அப்படியாக அவங்களுக்கு சொல்லும் பொழுது ஆக அப்படி அந்த பாடி கார்ட்ஸு அந்த அந்த பாடி கார்ட்ஸ் அங்கே வந்து அப்படியாவது சொல்லும் பொழுது நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போது அரெஸ்ட் பண்ண வந்தது போல் அவங்க 50 பேரோட அடியாட்களோட அவங்க முன்னாடி வரும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறான், அங்கே வந்து கர்த்தருடைய நான் கர்த்தருடைய மனுஷனே ஆனால் வானத்திலேருந்து அக்னி வந்து உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுதுன்னு சொல்லும் பொழுது அந்த வானத்திலேருந்து வந்த அக்னியை அவர்களை பட்சித்து போட்டது. ஆமென். அது கர்த்தரங்க உறுதிப்படுத்துகிறார். அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது முறையாக வருகிறான். அதே போல 50 பேருக்கு ஒரு தலைவனை போட்டு வரும் பொழுது அதே போல வந்து சீக்கிரமாய் வர சொல், அவன் வந்து என்ன சொல்லுகிறான், சீக்கிரமாய் வர சொல்லுகிறார், நீ வந்து உடனே வந்தாகணும்னு சொல்லி ஒரு அங்கே ஆர்டர் பண்ணும் பொழுது அவன் என்ன சொல்றான், நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் வானத்திலேருந்து அக்னி வந்து உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்று சொல்லும் பொழுது வானத்திலேருந்து அக்னி வந்து அந்த 51 பேரையும் அங்கே பட்சித்து போட்டது. அங்கே 102 பேர் அங்கே பட்சிக்கப்பட்டு அப்படியாக வந்து மரித்து போனார்கள். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்கான மரியாதை அவங்க கொடுக்கல. அவங்க வந்து ஏதோ நம்மளுடைய ஆளுகையின் கீழே அவங்க இருக்க, நம்ம சொன்னா கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும், அவர் பார்க்க ரொம்ப சாதாரண மனுஷனா இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர் ரொம்ப ஓல்டு மேனு, அவர் அந்த தோல் உடையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கிறாரு, நம்ம ஈஸியா வந்து இவரை நம்ம வந்து மிரட்டிக்கும் இது பண்ணி படிப்பணியை வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி செய்ய முடியாது, ஏன்னா அவருக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இருக்கிறது. ஆமென். ஒரு போதகர் அனாயிண்டட் பிரீச்சரை வந்து யாருமே வந்து என்ன சொல்ல முடியாது, அவங்கள வந்து எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சபைகளை வந்து அங்கே அடித்து நொறுக்கிடலாம் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, கிறிஸ்டியானிட்டியை நம்ம ஒடுக்கிடலாம், அவங்க ரொம்ப சொற்பமான ஜனங்கள், மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, நம்ம வந்து அந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து அவங்களெல்லாம் நம்ம வந்து மூன்றாம் தர மக்கள்னு அறிவித்து அப்படியா நம்ம அவங்களெல்லாம் ஒடுக்கிடலாம் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கும் பொழுது கர்த்தர் அதை எப்படி வாய்க்க செய்வார்? ஹல்லேலூயா. நம்ம ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் உடையவர்களாக இருக்கும், வானத்துல இருந்து அக்னி வந்து அவர்களை பட்சித்து போடும். ஆமென். கர்த்தர் அப்படியாப்பட்டவர்களை வந்து அடித்து போடுவார், அவங்களுக்கு அந்த அந்த பயம் இல்லை, கர்த்தர் மேல பயம் இல்லை. கர்த்தருடைய ஜனங்கள் நம்ம ரொம்ப சாதாரண பீப்புள், இவங்களை நம்ம வந்து நம்ம அடிப்படையா வச்சிடலாம்னு நினைக்கும் பொழுது அது முடியாது, ஏன்னா நமக்கு ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த எலியா வந்து அவனை பார்க்கும் பொழுது ரொம்ப சிம்பிளா இருப்பான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான மேன். அவன் கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவ்வளோ போல்டாக வந்து ப்ரீச் பண்ண, ராஜான்லாம் பார்க்க மாட்டான், தைரியமாக போய் அவனை வந்து அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை என்னவா அப்படியே தைரியமாக ப்ரீச் பண்ணுவான். நான் வந்து கலங்கடிக்கிறவன் இல்லை, நீ தான் கலங்கடிக்கிறவன், இஸ்ரவேல் ஜனங்களை நீ தான் கலங்கடிக்கிறவன்னு அங்கே ஆகாபை வந்து அவ்வளோ தைரியமாக அவன் எதிர்கொள்கிறான். ஒரு சாதாரண மனுஷன், ரொம்ப ஓல்டு மேனு, ஆனால் வந்து அவன் வந்து எவ்வளோ எப்படியும் அவ்வளோ தைரியமாக ஏன் ப்ரீச் பண்ணுறான், ஏன்னா அவனுக்குள்ள வந்து ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இருக்கிறது. அவனை கொலை செய்யணும்னு வகை தேடிக்கிட்டு இருக்கான், ஆனால் இவனே போய் அங்கே ஒரு ராஜா முன்னாடி நிற்கிறான். அவன் போய் என்ன சொல்லிடுறான், கர்மேல் பர்வதத்துக்கு வா, நாம் வந்து பாகால் தெய்வமா அல்லது அங்கே வந்து மெய்யான தேவன் யார் என்பதை அங்கே போய் நம்ம பார்க்கலாம். கர்த்த தெய்வமா இல்லை பாகால் தெய்வமானு அங்கே நம்ம போய் அதை சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம். நீங்கள் அங்கே வந்து கூப்பிடுங்க, யாருடைய வந்து அங்கே கூப்பிடுதலுக்கு கர்த்தர் பலி பதில் கொடுக்குறாரோ, எந்த கடவுள் பலி பதில் கொடுக்குறாரோ அந்த கடவுள் தான் மெய்யான தேவன் சொல்லும் பொழுது அந்த மவுண்ட் கார்மேலுக்கு அங்கே போகிறாங்க. கார்மேல் போகும் பொழுது அங்கே பாகாலுக்கு அவங்க பலி செலுத்துகிறாங்க, எவ்வளோ அங்கே வந்து அவங்க வந்து எவ்வளோ பலி எவ்வளோ கதறி அழுது ஜபிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, ஆனால் வந்து பதில் தரல. இவங்க மத்தியில் அங்கே ஓரமாக உட்கார்ந்து கொண்டு அவ்வளோ பரியாசம் பண்ணுறான், இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க, அவர் ஒருவேளை நித்தனா இருக்கலாம் இல்லைனா தூர பிரயாணம் போயிருக்கலாம், இன்னும் சத்தமாக கூப்பிடுங்கன்னு அவனும் அந்த சைட்லேருந்து அவன் வந்து ஒரு பரியாசம் பண்ணுகிறான். ஏன்னா ஏன் அப்படி சொல்லுறான், அது கடவுள் இல்லை, அந்த கடவுள் பலி பதில் கொடுக்க முடியாது, அது வெறும் ஒரு அது விக்கிரகமாக இருக்கு, ஒரு ஒரு சிற்பமாக இருக்கிறது, அதுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது. ஆனால் இவன் ஜபம் செய்யும் பொழுது அவன் என்ன சொல்லுறான், அந்த ஜபத்தை வந்து அவன் வந்து ஒன்று ராஜா 12:36-38 வரை அந்த ஜபத்தை அவன் செய்கிறான். அந்த கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கேட்டார், ஹல்லேலூயா, யூ கமிஷன் மீ டு டூ திஸ் நவ் கன்ஃபார்ம் இட் லார்ட், நீர் எனக்கு இந்த கமிஷனை கொடுத்தீர், இப்போ நீர் அதை உறுதிப்படுத்தணும்னு கர்த்தரத்தில் அவன் ஜபம் செய்யும் பொழுது கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அக்னி வந்து அந்த பலியை அது பட்சித்தது, அந்த தண்ணீர் எல்லாத்தையும் அது பட்சித்து அங்கே பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாருமே இப்போ கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று எல்லாருமே தங்களோட வாயினாலே உச்சரிக்காங்க, எல்லாரும் தங்களுடைய அதை அறிக்கை செய்தார்கள். ஹல்லேலூயா. காட் ஆல்வேஸ் கன்ஃபார்ம்ஸ் ஹிஸ் வேர்ட். ஆமென். அவர் எப்பொழுதுமே வந்து தன்னுடைய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார், அவர் வந்து அதை எப்பொழுதும் அதை ஃபெயில் பண்ணுவதில்லை. என்ன அது கடைசிக்கு நேரம் வரும்பொழுது எல்லா சூழ்நிலையுமே இல்லை நிறைவேறாதுன்ற கண்டிஷனில் வரும்பொழுது அது நிறைவேறுது. ஹல்லேலூயா. அது எப்படி நிறைவேறும் யாருக்குமே தெரியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவங்க அந்த அக்னி சூளையில் போடும் பொழுது இப்போ கிட்ட கொண்டு போகிற வரைக்குமே அங்கே கத்தர் வரல, அவங்கள அக்னி சூளையில் போட்ட உடனே அவர் இறங்கி வந்துட்டார். மூணு பேரை தானே போட்டோம், நாலாவது ஒரு மனுஷன் எப்படி வந்தார்? ஹல்லேலூயா. அதுதான் காட். ஹல்லேலூயா. அந்த கடைசி நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் வந்து தன்னுடைய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆமென். அவங்க கர்த்தரை கன்ஃபர்ஸ் பண்ணாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கன்ஃபர்ஸ் பண்ணாங்க, அவர் வந்து எங்களை அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார், காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் நீ நிறுத்தின சிலையை வணங்குவதில்லை என்பதை நீர் அறிந்திருக்க வேண்டும் ராஜாவுக்கு முன்னதாக தைரியமா சொன்னாங்க. அவங்களை கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார். அவங்க சொன்ன வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அந்த சைன் மூலமா அவங்களை அதை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. If a man sent of God, God is obligated to vindicate the person. கர்த்தர் ஒரு மனுஷன் அனுப்பினா அந்த மனுஷனை அவர் உறுதிப்படுத்த அவர் கடமைப்பட்டிருக்கிறார். அவருடைய கடமையாக இருக்கிறது. அது எப்போ எந்த நேரத்தில் நடக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சரியான நேரத்தில் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆமென். அடுத்ததாக பவுலை பார்க்கும் பொழுது பவுல் என்ன செய்கிறான். பவுல் அவனுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கப்பட்டது. அவன் அந்த கமிஷனில் இருக்கும் பொழுது அது நிறைவேறாது என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. சாட்டன் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு அகெயின்ஸ்டாக இருப்பான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனோட ஊழியத்துக்கு அது தடையை கொண்டு வரணும், அதை எப்படியா வீழ்ச்சி செய்யணும், அவனை வந்து அந்த ஊழியத்தை விட்டு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சாட்டன் எப்பொழுதுமே நிற்பான். இப்போ அங்கே பவுலுடைய ஊழியத்துக்கு அகெயின்ஸ்டாக வந்து சில காரியங்கள் நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது. அப்போஸ்தலர் 27:22-25 வாசிக்கலாம்.
ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு உண்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடினால் மனுஷரே திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன்.
பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கமிஷனில் அவன் வந்து உறுதியாக இருக்கான். அதில் நான் நம்பிக்கையாக இருக்கேன், நான் வந்து நீ இப்படி ராயனுக்கு முன்பதாக நீ நிற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவங்க இப்போ அந்த படகுல பிரயாணப்பட்டு போகிறாங்க. அவங்க ராயனுக்கு முன்பதாக அவனை பிரசன்ட் பண்ணதுக்காக கொண்டு போகும் பொழுது அந்த யூரோகிலிதோன் காற்று அங்கே வருகிறது. அந்த யூரோகிலிதோன் காற்று வந்து அவங்கள எல்லாமே அமிழ்த்து போட்டு அவங்க அந்த கடல்லே மறித்து போக வேண்டிய அப்படி ஒரு சிட்டுவேஷன் அங்கே வருகிறது. ஆனாலும் அவன் என்ன சொல்லுகிறான், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நமக்கு யாருக்குமே உயிர்ச்சதம் வராது, என் நிமித்தமாக வந்து கர்த்தர் உங்களையும் ரட்சிக்கிறார், அவர்களுக்கு வந்து உங்களுக்கு யாருக்குமே உயிர் சேதம் வராது என்று கர்த்தருடைய தூதனானவர் எனக்கு வந்து வெளிப்பட்டு அதை எனக்கு அந்த கமிஷனை கொடுத்துருக்கிறார், அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அது யாருக்கும் வந்து எந்த சேதம் வராதுன்னு அவன் உறுதியாக இருக்கான். ஹி ஹேட் த கன்ஃபர்மேஷன், அவனுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கிறது. அதனால் அவன் வந்து அதெல்லாம் பற்றி பயப்படாமல் இருக்கும் பொழுது அது வந்து கர்த்தர் என்ன செய்ய அவங்கள வந்து கடைசியில் ஒரு அங்கே தீவில் போய் சேர்றாங்க. இப்போ அங்கே என்ன நடக்கிறது என்றால் 28:3-6 வரை வாசிக்கலாம்.
பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரித்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராக இந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாக விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்து ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
இங்க என்ன சொல்றாங்க, அவனை வந்து அந்த யூரோகிலிதோன் காற்றிலிருந்து தப்பி அவன் இப்போ ஒரு தீவில் இருக்காங்க. அங்கே வந்தால் என்ன செய்து ஒரு விரியன் பாம்பு கடிச்சிருச்சு. அவன் கையை கடித்து அப்படியே தொங்குது அந்த பாம்பு, அப்படியே கடித்து ஒரு லைட்டாக கொத்தினாலே அங்கே அவ்வளோதான், மறித்து போக வேண்டியதுதான். ஆனால் இது கடித்து அவன் முழு விஷத்தையும் அவனுக்குள்ளே இறக்குது, அவனை விடலை, அப்படியே தொங்குது அவன் மேலே அந்த பாம்பு. ஆனால் இவன் மற்ற ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இவன் கொலை பாதகன், இவன் வந்து மறிப்பதற்கான அந்த அந்த மாதிரி நியாய தீர்ப்பு மேலே இருக்குது. இவன் எவ்வளோ நிறைய பாவம் செஞ்சுருக்கிறான், பாவியாக இருக்கான், இவனுக்கு அந்த இவ்வளோ இதுலேருந்து தப்பிச்சு வந்தோம், இப்போ எப்படி சாக போகிறான் பாருங்க அப்படின்னு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன செய்தான், அதெல்லாம் கேர் பண்ணல, அந்த பாம்பை பிடிச்சி அவன் எடுத்து அந்த நெருப்பில் போட்டுட்டு அவன் பாட்டு கேஷுவலாக இருக்கான், எந்த தீங்கும் வந்து அவனை வணங்கலை. ஹல்லேலூயா. ஏன்னா அவன்கிட்ட அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கிறது. ஐ மீன் கர்த்தர் அவன் சொன்னபடி அந்த செய்திருக்கான். அந்த யூரோகிலிதோன் காற்று அது உங்களுக்கு எந்த உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு ஏற்படுத்தலை. கர்த்தருடைய தூதனானவரை சொல்லியிருக்கிறான் அந்த வார்த்தையே வந்து அது அவன்கிட்ட இப்போ தசைதலாடி இருக்கு. அதனால வந்து அவனுக்கு எதுவுமே வராதுன்னு அவனுக்கு பிலீவ் பண்ணா இப்போ அந்த பாம்பு அவனை கடிச்சிருக்கு. அந்த பாம்பு கடிச்சா செத்து போயிடுவாங்களா, அவன் அது சாகலை. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அது 18 வாசிக்கலாம். மார்க்கு 16:18 வாசிக்கலாம்.
சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள்.
சர்ப்பங்களை எடுப்பார்கள், அங்கே சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று கொடுத்தாலும் அவர்களை சேதப்படுத்த. சர்ப்பம் வந்து அவன் என்ன பண்ணான், சர்ப்பத்தை அவன் எடுத்தான், அவன் கையில் அது கடிச்சு தொங்கினது. ஆனால் அதை அவன் எடுத்து அக்னியிலே அவன் போட்டான். ஹல்லேலூயா. அந்த சர்ப்பம் என்ன செய்யல, அவனுக்கு மரணத்தை கொண்டு வர முடியவில்லை. சர்ப்பம் வந்து அது சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது சர்பண்ட் வந்து அது சாட்டானாக இருக்கிறது. அங்கே கத்தர் வந்து அவனை சபிக்கும் பொழுது, அந்த பிசாசை சபிக்கும் பொழுது அங்கே அவனை சர்ப்பமாக மாற்றினார். இன்றைக்கி நிறைய பேர் வந்து சர்ப்பத்தை தங்கள் வீட்டிலேயே வளர்க்குறாங்க. பல அப்படியாக வந்து அதை எப்படி தான் வளர்க்குறாங்க தெரியல. அது பார்த்தாலே வந்து விஷம் உள்ள பாம்போ விஷம் இல்லாத பாம்போ அதை பார்த்தாலே அருவறுப்பாக இருக்கும். அது ஒரு அருவறுப்பான பிராணியாக கர்த்தர் சபித்திருக்க, கர்த்தரால் சபிக்கப்பட்ட ஒரு உயிரினமாக அந்த சர்ப்பம் இருக்கிறது. இப்படி அந்த சர்ப்பம் அவனை கடிக்கும் பொழுது என்ன காரியத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தலை, எந்த விதமான அந்த பாதிப்பும் அவனுக்கு ஏற்படுத்தலை. அவனுக்கு கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் வாழ்க்கையில் நிறைவேறத பாருங்க, அது ஒரு சைன். கர்த்தரால் அவன் அபிஷேகம் பண்ணப்படும். இப்போ என்ன சொல்றாங்க, ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாக விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி
அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, அவன் பாவி, அவன் வந்து மறிக்க வேண்டியவன், அவ்வளோ பாவத்தை செஞ்சுருக்கான், அதனால தான் அவனுக்கு வந்து இப்படி சர்ப்பம் கடிச்சிருச்சுன்னு. ஆனால் வந்து அவனை ஒரு தீங்கும் அடையாதிருக்கதை கண்டு அவங்க பார்க்குறாங்க, இவனுக்கு எதுவுமே ஆகலையே. அப்போ இவன் காடு, உடனே வந்து பாவின்னு சொன்னோடனே உடனே காடுன்னு கொண்டு போயிட்டான். இப்படி தான் இன்னைக்கு ஜனங்கள் இருக்கான். அவங்களுக்கு வந்து வெளிப்பாடு இல்லை, அவங்க வந்து அவங்க வந்து சரியான ரெவலேஷன் இல்லாதனால ஒரு மேன காடுன்ற ஸ்தானத்துக்கு கொண்டு போவேன். ஸோ பிரன்ஹாமை பார்க்கும் பொழுது கடைசி காலத்து தூத, இந்த கடைசி காலத்தினுடைய மெசஞ்சராக சோரம் வில்லியம் மேரியன் பிரன்ஹாமை கத்தர் அனுப்பினார். அவருடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தினார். பல அற்புத அடையாளங்கள்னாலே உறுதிப்படுத்தினார். அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாக பல காரியங்கள் வந்தது. இங்கே பவுலுக்கு எவ்வளோ தடைகள் வந்ததோ அதை போல அதிக தடைகள் வந்தது. எவ்வளோ தடைகள் வந்தாலும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியல. அவங்க அந்த மந்திரவாதிகள் சூழ்ந்து என்ன செய்கிறாங்க, மீட்டிங்கில் அவங்க வந்து மந்திரத்தை ஓதுறாங்க, அங்கே பெரிய காற்றை கொண்டு வராங்க, அந்த கூடாரமே பிச்சுட்டு போகிறத்தக்கதாக அந்த காற்று வருகிறது. அவங்க வந்து அங்கே பிதா குமரம் பசுத்தாவி, பிதா குமரம் பசுத்தாவின்னு அவங்க அப்படியாவது சொல்ல, இப்படிலாம் சொல்லி அவங்க வந்து செய்யும் பொழுது அவங்களால அவங்க என்ன செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. அவங்க பிரணாவுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தினார். இன்னும் வந்து பலர் அவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அவனை வந்து அம்பலப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அவங்கள வந்து வியாதியினாலே அடித்து போட்டார். ஒரு வந்து அவரை நான் வந்து அடிக்க கொல்ல போகிறேன்னு சொல்லி வரும் பொழுது அவனை அவர் காலின் கீழே விழ செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ தடைகளை கொண்டு வரான் சாட்டன். ஒரு அனாயிண்டட் பிரீச்சரை அவரை நான் அம்பலப்படுத்திடுவேன், அவரை நான் வந்து அந்த ஊழியத்தை விட்டு நான் அவரை துரத்திடுவேன், அந்த இடத்த விட்டு துரத்திடுவேன், நான் வந்து அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கர்த்தருடைய வார்த்தையாக ஒரு இடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஒரு சின்ன போதகர், ஒரு சின்ன சபையை வச்சு ஒரு போதகர் நடத்தினாலும், ஒரு அனாயிண்டட் பிரீச்சராக இருந்தால் அவனுக்கு விரோதமாக வர முடியாது. நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக எவ்வளோ பேர் வந்தாங்க, ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கும் அது வல்லமையாக வந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இன்றைக்கி நம்ம வந்து பிரைடாக இருக்கிறோம். இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் நமக்கு வந்திருக்கிறது. சோரம் பிரணாமுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தும் பொழுது அந்த ஊழியம் இன்னும் மனவாட்டி மூலமாக கண்டினியூ ஆகுது. எங்கெங்கெல்லாம் வந்து அந்த உலகம் முழுவதும் அனாயிண்டட் பிரீச்சர் இருக்கவங்களோ எல்லாரையும் அவர் உறுதிப்படுத்துகிறார். எவ்வளோ சாட்டானிக் காரியங்கள் அகெயின்ஸ்டாக வந்தாலும் அதை மேற்கொள்ள முடியாது. காட்ஸ் பிளானை வந்து எப்பொழுதும் சாட்டானால் பிரேக் பண்ண முடியாது. அவன் பல தடைகளை கொண்டு வருவான், பல விதமான அந்த சூழ்நிலையில கொண்டு வந்து அதையெல்லாம் சிதறடிக்கணும்னு நினைக்கும் பொழுது அது எதுவுமே வாய்க்கவும் செய்யாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த அவனுடைய அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே அது முறியடித்து விடுவார். அங்கே பவுலுடைய வாழ்க்கையில் அங்கே கர்த்தர் அதை உறுதிப்பட அவனுக்கு கொடுத்த அந்த கமிஷனை அவரை கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது அவன் என்ன செய்தான், அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் வாழ்க்கையில் நிறைவேறினது. அவங்க வந்து சர்ப்பங்களை எடுப்பாருன்னு சொல்லும் பொழுது எந்த தீங்கும் அவங்க அடைய மாட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அது நிறைவேறியது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அவர் வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், யோவான் 14:12 வாசிக்கலாம்.
ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து
தேவன் யோவான் 14:12
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடி நாள் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளும் செய்வான்.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினத்து போறவர்களா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் வந்து பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் அந்த அனாயிண்டிங்க கொடுத்துருக்கிறார். நமக்கு அவருடைய வார்த்தையை நாம விசுவாசிக்கும் பொழுது, நாம அதை கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அது நிறைவேறும். ஹல்லேலூயா. அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமென். அது வார்த்தை அங்க கிரியை செய்யும். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஹோலி கோஸ்ட் அனாயிண்டிங் உடையவர்களா இருக்கிறோம். அந்த சீல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் உடையவர்களா இருக்கும். அந்த சீல் நமக்கு உடைய அந்த சீல் தான் கன்ஃபார்ம் பண்ணுகிறது. அந்த சீல் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கும் பொழுது, நாம சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை உரைக்கும் பொழுது அது நிறைவேறும். அவன் அந்த சீசர்களுக்கு அதை சொல்லும் பொழுது, சீசர்களுக்கு அதை சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்தாங்க, அவங்க எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் செய்கிறார்கள். அவங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் அவர்களோட கூட கிரியை நடப்பித்து அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அது கத்துறதை உறுதிப்படுத்துகிறார். அவங்களோட கூட அவர் செல்லுகிறார். அந்த வார்த்தை போகும் பொழுது அது அவங்களுடைய வார்த்தை இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையில அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் அதுல இருக்கு. அந்த ஹோலி ஸ்பிரிட் அதுல இருந்து போகுது. அந்த வார்த்தையின் பின்னாடி ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறது. அந்த ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்கிறது, அது அவங்க மேனிஃபெஸ்ட் ஆகுது. அவங்க வெளிப்படு வார்த்தையை சொல்லும் பொழுது அது அவங்க வெளிப்படுது. இவங்க போறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, அநேகர் அவங்க வர்றாங்க, அவங்க வியாதிகள் வர்றாங்க, கைகளை வைக்கும் பொழுது சுஸ்தமாகுது, புது அடையாளங்கள் நடக்குது. எப்படி நடக்குது, கர்த்தர் சொன்ன வார்த்தை அங்க நிறைவேறுது. அவங்களுக்கு ஒரு கமிஷனை கொடுத்தார். அந்த சீசர் கொடுத்த கமிஷனை அவர் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே அந்த கன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு ஒரு கமிஷனை கொடுத்துருக்கிறார். நமக்கு வந்து வார்த்தை அது நமக்கு இந்த காலத்தில் கொடுக்கும் பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை இப்பொழுது நமக்கு அனுப்பி இருக்கும் பொழுது கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எப்படி உறுதிப்படுத்தி இருக்கிறார், இந்த வார்த்தையை நம்ம வந்து அது கிறிஸ்டல்கிறார். இந்த வார்த்தையில் உள்ள வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியாகும். இந்த வார்த்தையின் மூலமாக நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை நம்ம கன்ஃபஸ் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. என்ன சொல்ல, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு பிரசங்கம் பண்ணும் பொழுது அது ஏன் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறல, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நிறைவேறலனா அவங்க அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு பின்வாங்கி போன ஒரு சகோதரன் வந்து என்ன கேட்குறா, இன்னொரு சகோதரனை பார்த்து, நான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் இருக்குன்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, உன் வாழ்க்கையில் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வந்ததா என்று கே, ஏன்னா அவர் வாழ்க்கையில் வரல, அதனால் உன் வாழ்க்கையிலும் வரலையே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சகோதரன் ஒரு ஞானமான பதிலை கொடுக்கிறார். நான் வந்து வார்த்தை நான் வந்து ஆண்டவரை உண்மையாக தேடலை, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல. அதை வந்து அது சொல்லும் பொழுது அது ரொம்ப சரியாக இருக்குது. அவர் இந்த வார்த்தை ஃபுல்னஸ் பிலீவ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் இருக்குது. ஆனால் அது என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நான் வந்து இந்த வார்த்தையை நான் வந்து முழு இருதயத்தோடு நம்ம வந்து அதை நான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நான் அதிக பிரயாசப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார், அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் போய் எடுத்துக்கோங்க சொல்லும் பொழுது அவங்க வந்து சும்மா போய் அவங்க எடுத்துக்கொள்ளணுமா, தே ஹாவ் டு ஃபைட் ஃபார் எவ்ரி இன்ச் ஆஃப் த லேண்ட். ஐ மீன் அவங்க ஒவ்வொரு இன்ச்சும் அவங்க ஃபைட் பண்ணி தான் அவங்க பெற்றுக்கொள்ளணும். அவங்க அப்படியாக வந்து சும்மா போனவுடனே அப்படி கிடச்சிடாது. அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணப்படும். நிச்சயமாக ஜெயம் அவங்களுக்கு கிடைக்கும். குதிரை யுத்த நாளைக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமாக கர்த்தரால் வரும். ஐ மீன் அங்கே வந்து நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம தகுதியானவர்களா இருக்கோமா, இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாம என்ன செய்திருக்கிறோம், வார்த்தைக்கு முழுமையா ஒப்பு கொடுத்துருவோம், ஆண்டவரை உண்மையா இருதயத்தோட நம்ம வந்து தேடுறோமா, எல்லா ஆராதனைக்கும் வர்றோமா, உபாச ஜபம் விழிப்பு ஜபத்துக்கே வராம நாம சண்டே சர்வீஸுக்கு மட்டும் போனா போதும், கம்யூனியன் சர்வீஸுக்கு மட்டும் போனா போதும், வீட்டுல உட்கார்ந்து கொண்டா எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும். அந்த உபாசத்தினாலே தான் வந்து அந்த பிசாசை நம்ம ஜெயிக்க வேண்டியதா இருக்கிறது. அங்கே விழித்திருந்து நாம் ஜபம் பண்ணி நாம் அவரத்துல இந்த இரக்கத்தை பெற வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜராக இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் வர்றதில்ல, பிரதர்ஸ் மீட்டிங்க்கு வர்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அப்படியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் ஒரு ஊழியம், அதெல்லாம் வந்து கத்துடைய வார்த்தை அங்கே போதிக்கு, அதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறது, நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை நம்ம சரியாக செய்யும் பொழுது ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழி. அப்படி இல்லாமல் நான் வந்து எனக்கு அதெல்லாம் முடியாது, என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, விழித்திருக்க முடியாது அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் அதுக்கு பிரயாசப்பட வேண்டும். நாம் வந்து பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு தான். எத்தனை பேர் இதில் இந்த பிளஸ்ஸிங் படலை பரலன்னு சொன்னாலும் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் நிச்சயமாக உண்டு. ஐ மீன் அதில் எந்த மாற்றமே கிடையாது. எவ்வளோ பேர் வந்து அது நான் ஆசீர்வாதத்தை பெறலன்னு சொன்னாலும் அது 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 இல்லாமல் போகாது. அவங்களுடைய வாழ்க்கையில் அது உறுதிப்படல. எவ்வளோ பேர் அது அதே மாதிரி அது உன ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங்கை பெற்றுக்கொண்டேன் என்பதுக்கும் சாட்சியாக கர்த்தர் அநேகரை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நீ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து அப்ரோச் பண்ணுற விதமாக அதை நம்ம அப்ரோச் பண்ணோம். அதை நம்ம விசுவாசத்தோடு அப்ரோச் பண்ணும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறதுலே நம்ம காண முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அந்த வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் தம்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, மட்டுமா நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அன்றைய கன்ஃபர்மேஷன் ஆஃப் த கமிஷன் என்ற அந்த தலைப்பிலே நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே, நீர் அன்றுவரே அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்கு அந்த வார்த்தையை நீ உறுதிப்படுத்தி தருகிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, நீ நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். கர்த்தாவே, அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை எங்கள் மத்தியிலே நீ செய்ய முடியும். கர்த்தாவே, உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை நீர் எங்கள் மத்தியிலே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் இம்மட்டுமாக தியானிக்கும் பொழுது கர்த்தாவே, இன்னும் அதிக விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து நாங்கள் ஆபிரகாமை போல உம்முடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தாவே அந்த வார்த்தையிலே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுதலை நாங்கள் காண கிருபை தாரும். நாங்கள் அனைவரும் கர்த்தாவே பெரிய சாட்சி சொல்லத்தக்கதாக எங்களுடைய ஜீவத்தில் நீ பெரிய அடையாளத்தின் அற்புதத்தின் செய்ய போறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறது. நீர் எங்களை ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங் ப்ராமிஸ் பண்ணி இருக்கும் பொழுது அதை நீர் நிச்சயமாக எங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு நீர் இதை கிரியை செய்து கர்த்தாவே அது எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை நாங்கள் கண்டு நாங்கள் ஆண்டவரே உமக்கு சாட்சி சொல்லும்படியாக நீர் வைக்க போற போய் கிருபைக்காம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அனைவருமே கர்த்தாவே ஜீவனுள்ள சாட்சியாய் ஆண்டவரே நாங்கள் காணப்பட கிருபை தாரும். அநேகருக்கும் உடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே சொல்லத்தக்கதாக எங்களை நீர் ஆண்டவரே அவைக்குள்ளாக நீர் வழி நடத்தும். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை செய்து உங்களுடைய சமூகத்திலே சாட்சி சொல்லி உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாரும். வியாதியஸ்தர்களாக இருக்கும் பொழுது அன்றைய அந்த வியாதிகள் நீங்கிறதுக்கு அன்றைய அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. கர்த்தாவே, அந்த அன்றைய அந்த பவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். கர்த்தாவே, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர் சொஸ்தமாவார்கள் என்று நீ சொன்ன வார்த்தையானது எங்கே நிறைவேறட்டும். கர்த்தாவே, இந்த கல்வாரி சபையிலே அது நிறைவேறட்டும். கர்த்தாவே, யார் யார் வியாதியாய் இருக்கிறார்களோ எல்லாருக்குமே பரிபூர்ண சுகத்தை இந்த வேளையிலே நீ கட்டளையிட்டரலாம். கர்த்தாவே, நாங்கள் விடுதலையோடு உமக்கு ஆராதனை செய்ய நாங்கள் அன்றைய ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் ஆகாமிய கூடாரத்தை விட்டு நாங்கள் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து நேரடியாக உமக்கு ஆராதனை செய்வதற்கு எங்களுக்கு போதுமான ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் இந்த வேளையிலே நீர் கட்டளையிட்டரலாம். கர்த்தாவே, சிறியோர் முதல் வாலிபர் பெரியோர் வரைக்கும் அனைவருக்குமே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பரிபூர்ண சுகத்தை நீ தந்தரலாம். அந்த டிவைன் ஹீலிங் இந்த வேளையிலே நீ கட்டளையிட்டரலாம். கர்த்தாவே, வியாதியஸ்தலா இருப்பதற்கு உமக்கு சித்தம் அல்ல. கர்த்தாவே, நீர் அவளை பரிபூர்ண சுகத்தை நீ தரப்போறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில என்னென்ன ஜப விண்ணப்பங்கள் இருக்கிறது, என்ன வேண்டுதல் விருப்பங்கள் இருக்கிறது என்பதை எங்கள் வாயிலிருந்து வார்த்தை பெறுவதற்கு முன்பதாக நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு நீர் அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர். எவ்வளவு வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில நீர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கும் பொழுது அதை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். உம்முடைய ஆண்டவரே நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே பல எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். கர்த்தாவே, நீர் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறீர். அந்த ஐஸ்வர்யத்தை நீர் எங்களுக்கு தந்தரலும். கர்த்தாவே, இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ சாத்தானுடைய போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இந்த எங்களை அப்புறப்படுத்தி கர்த்தாவே எங்களுக்கு நீர் ஆண்டவரே விடுதலையை கட்டளையிட்டரலாம். விடுதலையோடு உடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே கேட்க அதை நாங்கள் தியானிக்க நீர் எல்லாவற்றையும் சூழ்நிலையும் அனுகூலமாக மாற்றித்தாரும். கர்த்தாவே, இந்த தேசத்திலே நாங்கள் விடுதலையோடு ஆராதிப்பதற்கு நல்ல சூழ்நிலையை தாரும். கர்த்தாவே, எலெக்ஷன் நெருங்கி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற ஆண்டவரே அந்த ரிலிஜனுக்கு ஆண்டவரே அகைன்ஸ்ட் எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்தரலும். எங்கள் ஆண்டவரே ஸ்பாட்லெஸ் பிரைடாக நீ மாற்றுவீராக. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பினாரும் இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.